காலை வணக்கம் நண்பர்களே. இந்த சபையில் இங்கு இருப்பதை நான் நிச்சயமாகவே இதை ஒரு சாத்தியமாகவே கருதுகிறேன். முதலாவதாக இதன் பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது இயேசுவின் நாமம் என்று அழைக்கப்படுகிறது. அது எனக்கு பிடித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த நாமத்தில் தான், அந்த அழகிய நாமமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் மீட்கப்பட்டேன். அதன் பின்னர் இந்த அருமையான ஞாயிறு காலை வேளையில் இங்கே ஃபீனிக்ஸில் என்னுடைய நல்ல நண்பர்களுடன் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருப்பது என்பது உங்கள் எல்லோரோடும் மகிமையில் இருக்கும் அந்த இடத்தை தவிர எனக்கு பிடித்த வேறு நல்ல இடம் எதுவென்று எனக்கு தெரியவில்லை. அந்த மகத்தான சம்பவம் என்றாகிலும் ஒரு நாள் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வியாதியுள்ள ஒருவருக்காக இங்கு வந்து ஜெபிக்க எனக்கு இன்று ஒரு அழைப்பு வந்தது. என் விலையேறப்பட்ட நண்பர் சகோதரர் அவுட்லாவுடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இங்கு வர வேண்டும் என்று அவர் மிகவும் அன்புடன் என்னை அழைத்தார். ஃபீனிக்ஸில் உள்ள எல்லா போதகர்களுமே எனக்கு நல்லவர்களாகவே இருந்து வந்துள்ளனர். நான் ஏன் டூசானுக்கு சென்றேன் என்று சில நேரங்களில் வியக்கிறேன். நான் 3 ஆண்டுகளாக அங்கு வசிக்கிறேன், ஆனால் எந்த பிரசங்க பீடத்துக்கும் நான் அழைக்கப்படவில்லை. எனவே நான் எண்ணுகிறேன், நான் டூசானுக்கு இல்லை ஃபீனிக்ஸுக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். இங்கே எனக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. ஒருகால் இவர்களும் கூட சலிப்படைந்து, உங்களுக்கு தெரியுமா, அங்கு அன்றொரு இரவு 3 மணி நேரம் பிரசங்கம் செய்தேன். அவர்கள் என்னை மறுபடியும் வரும்படி கேட்டுக் கொள்ளாததில் வியப்பொன்றுமில்லை. ஆனால் என் இருதயத்தில் தேவருக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் மிகுந்த ஒரு உணர்ச்சி உள்ளது. நான் மிகவும் மெல்ல பேசுகிறதால் போதியதை அளிக்காமல் சிலவற்றை விட்டுவிடுவேனோ என்னும் பயம் எனக்கு குடிகொண்டது. எனவே நான் சுமார் 3 அல்லது 4 செய்திகளை ஒரே செய்தியில் சேர்த்து விடுகிறேன். எனவே நான் நிச்சயம் அன்று அங்கு வந்திருந்த இங்குள்ளவர்களுக்கு உங்களை நீண்ட நேரம் வைத்துக் கொண்டதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி நான் செய்திருக்க கூடாது. மற்றும் இன்று காலை இங்கு சகோதரர் கார்ல் வில்லியம்ஸ், வாலிப ஜிம் மற்றும் பாடல் குழுவினர், என் நண்பர் மோஸ்லி சகோதரருடன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நான் சகோதரன் ஜான் ஷார்ட் இன்னும் பல நண்பர்களை காண்கிறேன். கென்டக்கியிலிருந்து தொலைதூரம் வந்துள்ள சகோதரர் பாட் டெய்லர், இன்னும் என் நண்பர்கள் பலர் இன்று காலையில் இந்த சபையில் கூடியுள்ளனர். பாருங்கள், டூசான் இன்னும் மற்ற இடங்களிலிருந்து வந்துள்ள என் நண்பர்கள் அநேகர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். இவை எல்லாம் முடிந்தவுடனே நாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடும் ஒரு நாளை எண்ணி பார்க்கிறேன். அங்கு நாம் இந்த அருமையான இசைப்பாடலை கேட்காமல் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பாருங்கள், சகோதரர் வில்லியம் அவர்களின் மகன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண நேரிட்டது. அவன் அன்று இரவு ராமதாசத்திரத்தில் சாட்சி கூறினான். அவன் ஏறக்குறைய 6 அடி உயரம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சாட்சிக்கு பிறகு அவனுடைய உயரம் 10 அடியாக ஆகிவிட்டது என்று நான் எண்ணுகிறேன். அந்த பையன் கூறினதை நான் உண்மையில் மெச்சிக்கொண்டேன். அது மிகவும் அற்புதமான சாட்சி. இந்த அருமையான இளைஞர்கள் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தை சாட்சியாக கூறுவதை நான் கேட்கும் போது எனக்கு வயதாகின்றது. ஒரு நாள் நான் இவ்விடம் விட்டு வீடு செல்ல வேண்டும். இந்த இளைஞர்கள் ஆயத்தமாகி நான் விட்டு செல்லும் இடத்திலிருந்து அவர்கள் தொடர்வதற்கு ஆயத்தமாயிருப்பதை காணும்போது, அப்படித்தான் நாம் செய்கிறோம், அப்படித்தான் நமது வாழ்க்கை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சந்ததி தோன்றுகிறது. தகப்பனும் தாயும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் மனம் புரிந்து கொள்வதை காண்கின்றனர். பேர பிள்ளைகள் பிறக்கின்றனர். சில நாட்கள் கழித்து அப்பாவும் அம்மாவும் உறுதிக்கு செல்கின்றனர். அதற்குள்ளாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள ஆயத்தமாகின்றனர். அதன் பிறகு அவர்களும் உறுதிக்கு செல்கின்றனர். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் ஒரு பெரிய பொதுவான உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். நாம் எல்லோருமே தேவனுடைய சமூகத்துக்கு அழைக்கப்பட்டு தேவன் நமக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்துள்ளோம் என்று கணக்கொப்புவிக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த சந்ததியில் உலகம் முழுவதிலும் நான் சந்தித்த மிக அருமையான ஜனங்களுடன் வாழ்ந்தேன் என்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் எனக்கு அழைப்பானை வரும்போது, பாருங்கள், நான் இவ்விடம் விட்டு சென்று நான் செய்த கிரியைகளை சந்திக்க வேண்டும். அவை அனைத்தும் தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருபவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அநேக காரியங்கள் உள்ளன. புத்தாண்டை நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அவைகளை நான் மறக்க முடிந்தால் நலமாயிருக்கும். அவைகளை தவறுகளாக அவரிடம் அறிக்கை செய்துவிட்டேன். அவைகளை அவர் மறதி என்னும் கடலில் போட்டுவிட்டார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் அதை இனி ஒருபோதும் நினைப்பதில்லை. இப்பொழுது பாருங்கள், நாம் அந்த விதமாக உண்டாக்கப்படவில்லை. நாம் எப்பொழுதும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருப்போம். நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கூடும், ஆனால் நம்மால் அதை மறக்க முடியாது. ஏனெனில் நாம் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கோ அதை மன்னிக்கவும் மறக்கவும் முடியும். அது நடக்காதது போல அதை துடைத்துவிட முடியும். புரிகின்றதா? ஏனெனில் அவருக்கு மறதி என்னும் கடல் ஒன்று உண்டு. நமக்கோ அது கிடையாது. நாம் பாவம் செய்துள்ளோம் என்று தேவனால் அதை எப்போதுமே நினைவு கூற முடியாது என்பதை சற்று எண்ணி பாருங்கள். அதை சற்று எண்ணி பாருங்கள். பாடல் குழுவினரே, இளைஞர்களே, அதை குறித்து என்ன? நாம் பாவம் செய்தோம் என்று கூட அவர் நினைவு கூறுவதே இல்லை. பாருங்கள், அவர் முழுவதையும் மறந்துவிட முடியும். அது அவருடைய ஞாபகத்துக்கு நீ ஒருபோதும் கொண்டு வரப்படாது. அது ஏதோ ஒரு நல்ல காரியமா இருக்கும் அல்லவா? இது கேலி பண்ணுவதற்கான இடம் அல்ல. எனக்கு கேலி பண்ணுவதில் நம்பிக்கை இல்லை. என் நண்பர் ஒருவரை குறித்து என் நினைவு கோருகிறேன். அவர் இப்பொழுது மகிமைக்கு சென்று விட்டார். அவர் நகர்ப்புறத்தில் இருந்து நகரத்துக்கு தங்க வந்த ஒரு தம்பதிகளை குறித்த ஒரு சிறு கதையை அவர் ஒரு முறை என்னிடம் கூறினார். அவர்களுக்கு இந்த இளம் தம்பதிகளுக்கு வயது சென்ற ஒரு தகப்பன் இருந்தார். அவர் உண்மையில் தேவனுக்காக அனல் கொண்டிருந்தார். அந்த இளம் பெண், அது அவளுடைய தகப்பன். அவர்கள் சில உயர் வகுப்பு மக்களிடம் தொடர்பு கொண்டனர். உங்களுக்கு தெரியும், இந்த விதமான உயர்தர விருந்தோம்பல்கள் போன்றவை. எனவே ஒரு நாள் அவள் தன் வீட்டில் இத்தகைய விருந்தோம்பலை ஒழுங்கு செய்யப் போவதாயிருந்தாள். அவளுடைய தகப்பன் அவருடைய பகல் உணவிற்கு பிறகு அவர் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று சிறிது நேரம் படித்துக் கொண்டிருப்பாராம். அதன் பிறகு அவர் வேதாகமத்தை கீழே வைத்துவிட்டு அழுது கூச்சலிட்டு கதறி முழங்காலில் இருந்து எழுந்து மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு மறுபடியும் வேதாகமத்தை படிப்பாராம். அதில் ஏதாவது ஒன்றை கண்டு அதை கீழே வைத்துவிட்டு அழவும் கூச்சலிடவும் தொடங்குவாராம். அப்பொழுது அவள், இது என் விருந்துக்கு இடையூறாக இருக்கும், எனவே நான் அப்பாவை குறித்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று எண்ணினாள். எனவே அவள் அவரை மேல் மாடிக்கு மேலே உள்ள இடத்திற்கு அனுப்பிவிடுவது என்று முடிவு செய்து விட்டாள். அவள் அவரிடம் வேதாகமத்தை கொடுக்க கூடாது, கொடுத்தால் மேல் மாடியிலும் அதையே செய்வார் என்று எண்ணிவிட்டாளாம். எனவே அவள் புவியியல் புத்தகம் ஒன்றை கொடுத்து, அப்பா, நாங்கள் விருந்துண்ணும் போது நீங்கள் உலக படங்களை பார்த்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அவரை மேலே அனுப்பிவிட்டாள். அவள் தொடர்ந்து, எங்களுக்கு அதிக நேரம் பிடிக்காது, சிறிது நேரம் கழித்து கீழே வந்துவிடுங்கள், ஸ்திரீகளுடைய இடத்தில் உங்களுக்கு இருக்க பிடிக்காது என்று எனக்கு தெரியும் என்று கூறினாளாம். அவர், தேரே பரவாயில்லை, நான் மேலே அங்கே செல்வேன் என்று கூறிவிட்டாராம். எனவே அவள் அவருக்கு ஒரு விளக்கையும் ஒரு சிறு இடத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாள். அவள், இத்துடன் தொல்லை முடிந்தது, அவர் படங்களை பார்த்துவிட்டு சிறிது புவியியலை குறித்து படிப்பார், அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் கீழே இறங்கி வருவார், எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணினாளாம். அவர்கள் வெளிர் சிவப்பு நிற எலுமிச்சை சாற்றை குடித்துக் கொண்டு விருந்தை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, சிறிது நேரம் கழித்து வீடு அதிர ஆரம்பித்தது. அந்த வயோதிகர் கூச்சலிட்டும் குதித்துக் கொண்டும் அறைக்குள் எங்கும் எங்கும் ஓடினார். அவள், அவருக்கு என்ன நேர்ந்தது, அவரிடம் வேதாகம் இல்லையே, அதாவது அவருக்கு எப்படியாவது வேதாகம் கையில் கிடைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினாளாம். எனவே அவள் படிக்கட்டுகளில் ஓடி சென்று, அப்பா, நீங்கள் படிப்பது வேதாகம் அல்ல, அது புவியியல் புத்தகம் என்றாளாம். அவர், தேனே, அது எனக்கு தெரியும், நான் அதை அறிவேனே, ஆனால் உனக்கு தெரியுமா, அன்று நாள் வேதாகமத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை மறதி கடலில் போட்டு விடுவதாகவும், பார், அதை இனி ஒருபோதும் நினையாதிருப்பதாகவும் கூறியுள்ள பாகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். சில இடங்களில் அவர்கள் கடலின் கடையாந்திரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இங்கே இந்த புவியியல் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். சற்று யோசித்து பார், அது போய்கொண்டே இருக்கிறது என்றாராம். அது அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிக் கொண்டிருந்தது. எனவே நீங்கள் எங்கு பார்த்தாலும் தேவரை காணலாம். பாருங்கள், நீங்கள் சுற்றிலும் நோக்கினால் எல்லாமே அவரை குறித்து பேசும். இப்பொழுது உண்மையாக இதை கூறுகிறேன். நான் சகோதரர் அவுக்லாவிடம், இந்த காலை வேளையில் நான் என்ன பேச வேண்டும், உங்கள் கிறிஸ்துமஸ் செய்தியை நீங்கள் பிரசங்கித்து விட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆம் என்றார். அப்பொழுது நான், உங்கள் புத்தாண்டு செய்தியை என்று கேட்டேன். அதற்கு அவர் இல்லை என்றார். எனவே யாராகிலும் என்னை பேச அழைத்தால் என் புத்தாண்டு செய்தியை அளிக்கப் போகிறேன் என்று எண்ணி அதற்கான சில குறிப்புகளை இங்கு எழுதி வைத்திருந்தேன். அடுத்த வாரம் அந்த செய்தியை அளிக்க நான் சகோதரர் அவுக்லாவுக்கு விட்டுவிடலாம் என்று நான் எண்ணினேன். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் சில நிமிடங்கள் பேசுவதற்கென நான் ஒரு சிறு பொருளை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம். இங்கு பேசும்படி என்னை அழைத்ததற்காக சகோதரர் அவுக்லாவுக்கும் இங்குள்ள சபையோருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். சகோதரன் அவுக்லா கூறினது போல, எங்கள் நட்பு ஒருபோதும் வாடி போனதே இல்லை, ஆனால் தேவனுடைய கிருபை எங்களை இந்த வருடங்களினூடாக காத்து வந்துள்ளது. பீனிக்ஸில் என்னை அழைத்து நான் வந்த முதல் சபை இதுவே. எனக்கு தெரியும், நான் இங்கு சகோதரர் ப்ரோவை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. முன்னால் உட்கார்ந்திருப்பவர் சரிதாரே, சகோதரன் ரோ அவர்களா? அந்த சமயத்தில் அவரும் இங்கிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவர் எனக்கு சில பொருட்களை கொடுத்தார். அவர்கள் ஏதோ ஒன்றை கொண்டு அதை பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கு நீங்கள் வாழும் இடத்தில் கிடைக்கும் செம்பு உலோக பொருட்கள். நீங்கள் சுற்றிலும் பார்க்கும் போது, நாம் இவ்விடம் விட்டு கடந்து சென்று ஜனங்களை சந்திக்க போகும் அந்த காலை எவ்வாறு இருக்கும் என்று நான் அப்படியே வியப்புறுகிறேன். அவர்கள் அங்கு நன்றாக இருக்கும் என்கின்றனர். உங்களுக்கு தெரியுமா, நாம் அப்பொழுது இப்பொழுது உள்ளதை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக காணப்படுவோம். அது உண்மை. நமக்கு பாவத்தின் அடையாளங்களோ அல்லது வயோதிபத்தின் அடையாளங்களோ இருக்காது. நாம் பரிபூர்ணமாயிருப்போம். ஓ, அந்த நாளுக்காக நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். நீங்கள் காத்திருக்கவில்லையா? அப்பொழுது எல்லா தொல்லைகளும் நீங்கி இருக்கும். இப்பொழுது தேவனிடமிருந்து ஒரு செய்தியை நான் பெற்றிருப்பதாக நான் உணர்கிறேன். நான் வித்தியாசமாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் உறுதி கொண்டுள்ளவர்களை வெளியரங்கமாக பேசாமல் போனால் உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்க முடியாது. ஏனெனில் அப்படி செய்யாவிட்டால் நான் ஒரு துரோகியாக அல்லது ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன். அதை தவிர நான் வேறு ஏதாவதாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு கால் அதன் விளைவாக இவ்வுலகில் சில நண்பர்களை நான் இழக்க நேரிடலாம். ஆனால் நான் உறுதி கொண்டுள்ளவைகளுக்கு, நான் சரி என்று கருதுபவர்களுக்கு உண்மையா இருக்க விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் தொடங்கின போது அது மிக எளிதாயிருந்தது. அடையாளங்களும் செய்தியும் பிரசங்கமும் எல்லாவிடங்களிலும் விரித்த கரங்களுடன் வருக 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 என்று எனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவனிடத்திலிருந்து வந்த ஒவ்வொரு உண்மையான அடையாளத்துக்கும் ஒரு செய்தி, ஒரு சத்தம் உண்டு. பாருங்கள், அது அதை தொடர்ந்து வருகிறது. அப்படி இல்லை என்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒன்றை வேடிக்கைக்காக கொடுப்பதில்லை. அவர் சொல்ல போவதற்கு கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படிப்பட்ட ஒன்றை அனுப்புகிறார். இந்த பாடற்குழு அருமையான பாடல்களை நமக்கு பாடின வண்ணமாக அது என்ன செய்தது? வரப்போகும் செய்திக்கு ஜனங்களை அமெரிக்கையா இருக்க செய்தது. அதைத்தான் ஒரு அடையாளமும் செய்கிறது. மோசே அடையாளங்களை பெற்றிருந்தார். அதை குறித்து அன்றிரவு நாம் பேசினோம். இந்த அடையாளங்களுக்கு சத்தங்கள் உள்ளன. அந்த சத்தம் பேசின போது இயேசு வியாதியஸ்தரை சுவஸ்தப்படுத்திக் கொண்டு சென்றார். அவர் பெரியவராயிருந்தார். ஆனால் பூமியிலிருந்து அந்த தீர்க்கதரிசிக்கு வேலை வந்தபோது அவர்களுக்கு 400 ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசியும் இருக்கவில்லை. அவர் இங்கே பூமியில் தோன்றி அற்புதங்களை செய்தார். அப்பொழுது அவர் அருமையானவராக இருந்து எல்லோராலும் விரும்பப்பட்டு அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த அடையாளத்தை தொடர்ந்து ஒரு செய்தி வந்தபோது சத்தம். ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கொண்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறின போது, ஓ என்ன, அது வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பாருங்கள் நண்பர்களே, உலகம் அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட எதுவும் அவர்களுக்கு உதவியா இருக்குமானா? நீங்கள் பாருங்கள், அதாவது அவர்களை அது தொல்லைப்படுத்தாததை உணரும் வரைக்கும் அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை குறித்த காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது அப்பொழுதுதான் தொல்லை ஏற்படுகிறது. பாருங்கள், நாம் ஒரு கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறோம், ஒரு சுவற்றை அல்ல. கட்டுபவர்கள் நேர் வரிசையில் கற்களை வைத்து கட்டிக்கொண்டே போகிறார்கள். இப்பொழுது அதை கட்டுபவன் எவனும் அதை செய்யலாம். ஆனால் மூலையை திருப்பி கட்டுவதற்கு ஒரு சிறந்த கொத்தனார் அவசியம். புரிகிறதா? நீங்கள் மூலையை திருப்பி கட்டும் நேரத்தில் தான் நீங்கள் உண்மையில் சிறந்த கொத்தனாரா இல்லையா என்று தெரிந்துவிடும். நீங்கள் மூலையை திருப்பி கட்டி கட்டிடத்தின் மற்ற பாகங்களுடன் அதை தொடர்ச்சியாக அமைக்கும் போது மாத்திரமே இந்த மூலைகளில் தான் தொல்லை ஏற்படுகிறது. கட்டுபவர்கள் நேர்வரிசையில் கட்டிக்கொண்டே போக பார்க்கிறார்கள். நாம் ஒரு சுவற்றை கட்டிக் கொண்டிருக்கவில்லை, ஒரு கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை இதை நாம் அணுகும் போது நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் மகத்தான யெகோவா தேவனின் பிரசன்னத்தில் சிறிது நேரம் தலைவணங்குவோம். நமது குறைகளை நாம் உணர்கிறோம். நாம் எல்லோருமே அப்படி செய்கிறோம். தேவையில்லாதவர்கள் ஒருவரும் இங்கில்லை. நாம் ஜெபிக்கும் போது யாருக்காயிலும் விசேஷித்த தேவைகள் இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, முடிவற்ற தேவன் அன்றொரு நாள் இங்கு ஃபீனிக்ஸில் நடந்த கூட்டத்தில் நான் கூறின வண்ணமாக அது தொலைக்காட்சியை போல் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இப்பொழுது இந்த கட்டிடத்தில் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு அசைவையும் உண்டு பண்ணும் போதும், ஒவ்வொரு முறையும் கண்ணை இமைக்கும் போதும் அது அழிந்து விடுவதில்லை. அது காற்றில் உள்ள ஈதர் அலைகளில் உள்ளது. தொலைக்காட்சி அதை உற்பத்தி செய்வதில்லை. அது அந்த அலையை உங்களுக்காக பொறுக்கி எடுத்து அதை திரையில் காண்பிக்கிறது. அது எப்படியும் அங்கு உள்ளது. அது எப்பொழுதும் அங்கிருந்து வருகிறது. நீங்கள் அசைத்த ஒவ்வொரு அசைவும் உயிருடன் காற்றில் இருக்கிறது. எனவே நாம் நியாயத்திற்கில் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை உங்களால் காண முடிகிறதா? எனவே தேவனும் அதே விதமாக இங்கிருக்கிறார். தொலைக்காட்சி படங்களை நாம் காண முடியாதது போல நாம் அவரை காண்பதில்லை. அந்த சத்தத்தையும் படத்தையும் எடுத்து நமக்கு திரையில் அளிக்க ஒரு குறிப்பிட்ட குழாய் அல்லது படிகம் நமக்கு அவசியம். அது ஆதாம் இருந்த போதே பூமியில் இருந்தது. ஆனால் அது இருக்கும் இடத்தை இப்பொழுதுதான் நாம் கண்டுபிடித்தோம். தேவன் என்று காலை இங்கிருக்கிறார். இந்நாட்களில் ஒன்றில் 1000 வருட அரசாட்சியின் போது அதை நாம் உணரப்போகிறோம். ஒரு தொலைக்காட்சி போன்றவைகளை காட்டிலும் அதிக தத்துவம் உள்ளதாயிருக்கும். அதாவது அவர் இக்காலை இந்த கூட்டத்தில் இருந்தார் என்பதேயாகும். இப்பொழுது நாம் அதை மனதில் கொண்டவர்களாய் உங்கள் தேவைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து அவரிடம் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களா? ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் உங்கள் தேவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பரலோக பிதாவே, இந்த ஒரு அணுகுமுறையை மாத்திரமே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது ஜபத்தின் மூலமாகவே நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அந்த பெயரை உச்சரிக்கவும் அதை உபயோகிக்கவும் நாங்கள் பாத்திரராயிருக்கவில்லை. நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை பாத்திரவான்களாக நாங்கள் கருதவில்லை. ஆனாலும் அவ்வாறு செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் காரணத்தால் செய்கிறோம். அவர், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கூறியுள்ளார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசம் மாத்திரம் அதை கூறினது யார் என்றும், அது அவருடைய வார்த்தை என்றும் அறிந்து அதன் பின்னால் நிற்குமானால் நாங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்வோம் என்றும் நிச்சயமுடையவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கண்டீர், என் கரத்தையும் நீர் கண்டீர், என் விண்ணப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் அனைத்துக்காகவும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு குழுவினர் தவறான எதையும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது உம்முடைய ராஜ்யம் பரம்புவதற்காக இருக்கலாம், அல்லது தங்கள் சொந்த சுகத்துக்காக இருக்கலாம். அப்படி செய்வதன் மூலம் அவர்கள் விரும்புகிறது என்னவெனில், அல்லது நினைப்பது என்னவெனில், தேவனுடைய ராஜ்யத்தை அதன் மூலம் பரப்ப அவர்கள் விரும்புகின்றனர். தேவனே, ஒவ்வொரு விண்ணப்பமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையையும், அதன் போதகரையும், அதன் கூட்டாளிகளையும், உதவிக்காரர்களையும், தர்மகர்த்தாக்களையும், அதன் அங்கத்தினர் அனைவரையும், இங்கு விஜயம் செய்திருப்பவர்களையும் அந்நியரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இவர்கள் அந்நியர் அல்ல, நாங்கள் அனைவரும் கிருபையினால் கிறிஸ்துவின் மூலம் உமது பிள்ளைகளே.
Give to us this morning the bread of life now that we might
இன்று காலை எங்களுக்கு நீர் ஜீவ அப்பத்தை அளித்து நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த விண்ணப்பங்கள் அருளப்பட்டன என்னும் உறுதியுடன் இங்கிருந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை நான் படிக்கும் போது அதை ஆசீர்வதித்து தாரும். வார்த்தைக்கு அர்த்தமுறைக்க எந்த மனிதரும் தகுதி உள்ளவன் அல்ல. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கரத்தில் புஸ்தகம் உள்ளதை யோவான் கண்டான். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அந்த புஸ்தகத்தை பார்க்க கூட பாத்திரவானாக எவருமே இருக்கவில்லை. ஆனால் மூப்பர்களில் ஒருவன், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். யோவான் ஒரு சிங்கத்தை காண நோக்கின போது அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் கண்டான். ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி அந்த புத்தகத்தை வாங்கி சிங்காசனத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து வானத்தில் இருந்த பிரபலமானவர் அனைவருமே தங்கள் கிரீடங்களை தங்களுடைய தலையிலிருந்து கடத்தி அவருக்கு முன்பாக வணங்கினர். அவர் பாத்திரர் என்பதை அறிந்திருந்தனர். கர்த்தாவே, இக்காலை வேளையில் எங்கள் இருதயமாகிய சிங்காசனத்துக்கு அவர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் சிங்காசனத்துக்கு ஏறி நாங்கள் கொண்டுள்ள ஒவ்வொரு சிந்தனையும் ஆட்கொண்டு வார்த்தையை எடுத்து எங்களிடம் பேசி அவரை குறித்தும் எங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டுள்ள திட்டத்தையும் நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்,
ஆமென். The scriptures found in St. Matthew.
இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை திருப்ப விரும்பினால் அந்த வேதபாகம் பரிசுத்த மத்தேயு 21 அதிகாரத்தில் காணப்படுகிறது. நாம் தொடங்குவது நாம் மத்தேயு 21 அதிகாரத்தின் 10 மற்றும் 11 வசனங்களை படிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வீடு திரும்பின பிறகு விடுமுறை நாட்களில் இதை நீங்கள் ஏற்கனவே செய்திராவிட்டால் இந்த முழு அதிகாரத்தையும் படிப்பது நல்லது. அது நன்மையாயும் முழு நன்மையாயிருக்கும். இது விசேஷமாக இந்த காலத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்று காலை உங்களுக்கு என் மூலம் இந்த செய்தியை கொண்டு வருவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நாம் படிக்கும் போது 10 வசனத்தை கவனியுங்கள், 11 வசனத்தையும் கூட. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்பொழுது தேவன் தாமே இந்த இணக்கமான வேதவாசிப்பான அவருடைய வார்த்தையுடன் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. அது எந்த வேளை என்று நமக்கு தெரியும். உங்களில் அநேகர் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தின் வசனங்களை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அது உண்மையில் கிறிஸ்து இந்த சிறு கழுதையின் மேலேறி எருசலேமுக்குள் பிரவேசித்த நாள். அது ஒரு வெள்ளை கழுதை என்று புராதான கதை ஒன்று கூறுகிறது. அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவர் ஒரு வெள்ளை போர் குதிரையின் மேல் ஏறி வருவதற்கு இது ஒரு முன்னடையாளமாக திகழ்ந்தது என்று எண்ணுகிறேன். அந்த நேரத்தில் அவர், இதோ உன் ராஜா தாழ்மையுள்ளவரும் சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மருகின் மேலும் ஏறிக்கொண்டு உள்ளத்தில் வருகிறார் என்று தீர்க்கதரிசி உரைத்தார். அப்படித்தான் அவர் சுமை சுமக்கும் ஒரு சிறு கழுதையின் மேல் ஏறி வந்தார். ஆனால் அடுத்த முறை அவர் மகிமையிலிருந்து வரும்போது வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அவர் மகத்தான வெற்றி சிறந்தவராக வருவார். அவருடைய வஸ்திரம் ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருக்கும். அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரும்போது பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புராதான கதை, இது வேத வசனம் அல்லது வரலாறு கூறுவதல்ல. ஆனால் அவர் எருசலேமுக்குள் வெள்ளை கழுதையின் மேல் ஏறி பிரவேசித்ததாக புராதான கதை ஒன்று கூறுகிறது. இப்பொழுது இதை நான் தெரிந்து கொண்ட காரணம், நாம் இன்னும் ஏனெனில் நாம் நிழல்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலும் புத்தாண்டு வரப்போகும் காலத்திலும் இருக்கிறோம். பழைய ஆண்டு முடிவடைந்து புத்தாண்டு தொடங்கப் போகிறது. இன்னும் சில நாட்களில் அநேகர் புது வாழ்க்கை தொடங்கி புது காரியங்களை செய்து புது பொருத்தனைகளை செய்து கொள்வார்கள். புத்தாண்டு தொடங்கவிருக்கிறது. இது கிறிஸ்துமஸை போல் எனக்கு தென்படவில்லை. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இதை நான் குழந்தைகளின் கால்வைகளில் பரிசு பொருட்களை வைப்பவரின் தினமான சாண்டா கிளாஸ் தினம் என்று எப்பொழுதும் அழைக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏனெனில் உண்மையில் அதில் அதிகம், இது கிறிஸ்து பிறந்த நாளாக இருக்க முடியாது, இது முற்றிலுமாக அவ்வாறு இருக்கவே முடியாது. அவர் ஆட்டுக்குட்டியானதால் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் பிறந்திருக்க வேண்டும். அவர் ஆண் ஆடாக இருந்தார், எனவே அவர் ஆட்டுக்கடாவின் அடையாளமாகிய மேஷராசி அடையாளத்தில் பிறந்திருக்க வேண்டும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஆட்டுக்குட்டிகள் ஒருபோதும் டிசம்பர் மாதத்தில் பிறப்பதில்லை, அவை வசந்த காலத்தில் பிறக்கின்றன. வேறொரு காரியம் என்னவெனில், இப்பொழுது யூதேயா மலைகளில் 20 உயரத்திற்கு பனிக்கட்டி பெய்திருக்கும். அப்படியானால் மேய்ப்பர்கள் இக்காலத்தில் எவ்வாறு அங்கிருந்திருக்க முடியும்? எனவே உண்மையில் அது ரோம கட்டுக்கதையிலிருந்து தோன்றினது. அது சூரிய பகவானின் பிறந்த நாள். சூரியன் கடந்து செல்லும் போது பகல் நேரம் நீண்டு கொண்டே வந்து இரவு நேரம் குறுகின்றது. ரோம கட்டுக்கதையின்படி சூரிய பகவானின் பிறந்த நாள் டிசம்பர் 20 25 இடையே அவர்களுடைய தெய்வங்கள் அவர்கள் சூரிய பகவானின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அரசன் நாட்டின் சட்டத்திட்டங்களையும் சபையின் சட்டத்திட்டங்களையும் வகுத்துக் கொண்டிருந்த போது இதை மாற்றி போடுவோம் என்று அவர் சொல்லி, அது எந்த நாள் என்று அறியாதபடியால் அதை சூரிய பகவானின் பிறந்த நாளாக மாற்றிவிடுவோம், அதை தேவகுமாரனுடைய பிறந்த நாளாக ஆக்கிவிடுவோம் என்றார். பாருங்கள், அவர் எந்த நாளில் பிறந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை அதிலிருந்து அதிகமாக விலக்கி முடிவில் அது எல்லாமே சிலர் பரிசுத்த நிக்கோலஸ் அல்லது கிறிஸ் கிரிங்கில் என்று பெயர் கொண்ட ஒருவர் வாழ்ந்ததாக கூறப்பட்டுள்ள ஜெர்மானிய கட்டுக்கதையை உள்ளே புகுத்திவிட்டனர். அது வெறும் கட்டுக்கதை, கிறிஸ்து அதில் இல்லவே இல்லை. ஜனங்கள் விஸ்கி மதுவை வாங்குவதற்கும் சூதாட்டத்திற்கும் நாகரீகங்களுக்கும் திரும்பிவிட்டனர். ஒரு மனிதன் கிறிஸ்துமஸ் காலத்தின் போது தன் சரக்குகளை விற்கும் ஒரு வியாபாரி, ஏறக்குறைய அந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்துமஸின் போது அவன் சம்பாதித்த லாபத்தை கொண்டு வாழ்ந்து விடலாம். பாருங்கள், அது அவ்வளவு பெரிய விடுமுறை, வர்த்தக ரீதியானது. தெருவில் உள்ள ஏழை பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர் அவர்களிடம் ஒரு வெகுமதியோடு செல்ல முடிவதில்லை. அவை சாண்டா கிளாஸிடமிருந்து கிடைத்ததைப் போல இந்த பிள்ளைகள் அழுக்கான கைகளுடன் சிவந்த கண்களுடனும் தெருக்களில் நடந்து செல்கின்றனர். அது வருவதை காண எனக்கு பிடிக்கவில்லை. அது மனவேதனையும் தலைவலியும் அளிக்கும் ஒன்றாக இருப்பதற்கு பதிலாக அது தேவனை ஆராதிக்கும் பயபக்தி உள்ள நாளாக இருக்க வேண்டும். அதில் கிறிஸ்துவை குறித்து ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் இப்பொழுது இவை யாவற்றின் மத்தியிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்று அவர்கள் இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் இருப்பதை காண்கிறோம். பாருங்கள், அவர் ஒரு பெரிய பண்டிகைக்கு வருகிறார். இயேசு பஸ்கா பண்டிகைக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்து விட்டார், இல்லை எருசலேமுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை குறித்து அவர் கூறின தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இல்லாமல் வேதாகமத்தில் ஒன்றுமே எழுதி வைக்கப்படவில்லை. அன்றொரு இரவு நான் டூசானில் அது வேத பண்டிதர்களுக்கு பதிலாக ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதா இருந்தது என்பதன் பேரில் பேசினேன். அவர் தேவாலயத்தின் அருகில் பிறந்தார். பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு சென்று வேத பண்டிதர்களை அல்ல மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். அது அப்படித்தான் இருக்க வேண்டியதா இருந்தது. வேத பண்டிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை விசுவாசித்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள், அதாவது அது மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதா இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு, 2 முன்பு அது ஏன் சிறு பெத்லகேமாக இருக்க வேண்டியதா இருந்தது என்பதன் பேரில் இங்கு பேசினேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கிறிஸ்துமஸின் போது அது ஏன் சாஸ்திரிகளாக இருக்க வேண்டியதா இருந்தது என்பதன் பேரில் பேசுவேன். இந்த ஏன் என்பவைகள், அவைகள் அதற்கு பதில்களை பெற்றுள்ளன. அவைகள் இங்கே வேதாகமத்திலேயே உள்ளன. நாம் அற்புதமான காலத்தில், எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் எந்த நேரத்திலும் காலம் என்பது முடிவடைந்து நித்தியம் அதனுடன் இணைந்து தொடர்ந்து செல்லக்கூடும். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஞானதரிசிக்காரர்களும் அவர்கள் காலத்தில் இதை எதிர்நோக்கியிருந்தனர். நாம் ஒவ்வொரு மணி நேரமும் கவனமாக அவருடைய வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். முதலாம் கிறிஸ்துமஸின் போது அவர்கள் இருந்த நிலையிலேயே இப்பொழுது நாம் இருப்பதை காண்கிறோம். உலகம் இப்பொழுது கிட்டத்தட்ட விழுந்து போகும் நிலையில் உள்ளது. ஒரு முறை எங்கோ ஒரு இடத்தில் உலகம் விழுந்து போதல் என்னும் கிறிஸ்துமஸ் செய்தியை நான் பிரசங்கித்தேன். உலகம் மறுபடியும் சுக்குநூறாக உடைந்து போகவிருக்கிறது. கலிபோர்னியாவில் ஏற்படும் பூமி எதிர்ச்சிகளை பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு முன்பு தேவன் அந்த இடத்தை தண்ணீரில் மூழ்க செய்வார் என்று நான் முன்னுரைக்கிறேன். ஹாலிவுட் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் போன்ற அங்குள்ள ஆபாசமான இடங்களை சர்வ வல்லமை உள்ள தேவன் மூழ்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவை கடலின் அடிக்குள் செல்லும். அங்கு பாவம் நிறைந்துள்ளது. நீங்கள் பாருங்கள், அது தடையாயுள்ளது. நாகரிகம் சூரியனுடன் பிரயாணம் செய்துள்ளது. அது கிழக்கில் புறப்பட்டு மேற்கு நோக்கி சென்றது. இப்பொழுது அது மேற்கு கடற்கரையில் உள்ளது. அது மேலும் சென்றால் மறுபடியும் கிழக்கு வந்துவிடும். எனவே அதுதான் தடை. பாவம் நாகரிகத்துடன் கூட பிரயாணம் செய்து அது எல்லா காலங்களை காட்டிலும் சாக்கடை நீர் தேங்கும் ஸ்தலமாக இப்பொழுது உள்ளது. வேறெந்த காலத்திலும் உள்ள மானிடர் இப்படிப்பட்ட காரியத்தை நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஸ்திரீகள் தங்களை இவ்வளவு அசுத்தத்தில் ஆழ்த்திக் கொண்டுள்ளனர். இன்றைக்கு அவர்கள் செய்வது போல் வேறெந்த காலத்தில் இருந்த ஸ்திரீயும் அதை நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டாள். இவை எல்லாவற்றுக்கும் பிறகும் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். என்ன ஒரு அவமானம்! அந்த மகத்தான தீர்க்கதரிசி எழும்பி, நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் குமாரனும் அல்ல, ஆனால் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவன் சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என்றான். பாருங்கள், ஏதாவது ஒன்று கூக்குரலிட வேண்டும். நாம் ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறோம். உலகம் அவ்வாறே உள்ளது. ஆனால் சபை உண்மையான சபை ஸ்தாபனம் அல்ல. உண்மையான சபை இதுவரை அதற்கு நிகழ்ந்ததை காட்டிலும் மிக சிறந்த வெற்றிக்கு இப்பொழுது ஆயத்தமாய் உள்ளது. மணவாட்டியிடம் மணவாளன் வருகைக்கு நாம் பிரிந்து வந்து நம்மை ரட்சிக்க, நம் அனைவரையும் இவை எல்லாவற்றினின்றும் விடுவிக்க, ஒரு மேசியாவுக்காக அப்படி ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறோம். நாம் கிழக்கு பாகத்தில் நேரிடும் கலவரத்தை காண்கிறோம். நாம் ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் கிளர்ச்சிகளையும் இன சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஒருமைப்பாடு ஒதுக்கீடு இவைகளை காண்கிறோம். அண்மையில் நமது கருப்பு நிற சகோதர நண்பர்கள் நிமித்தம் நாம் சந்தடி செய்து கூச்சலிட்டு, நமக்கு இருக்க வேண்டியது நமக்கு ஒருமைப்பாடு அவசியம், அதுதான் நமக்கு அவசியம், நமக்கு ஒருமைப்பாடு அவசியம், ஒவ்வொரு மனிதனும் சமமானவன், ஒவ்வொரு மனிதனும் என்றும் பாருங்கள், அது முற்றிலும் சரியே, அது முற்றிலும் சரியே. எனக்கு அடிமைத்தனத்தில் நம்பிக்கை கிடையாது. அந்த ஜனங்கள் தொடக்கத்தில் அடிமைகளாய் இருக்கவில்லை. அவர்கள் அடிமைகள் அல்ல. தேவன் பிரித்தெடுப்பவர். நானும் கூட பிரித்தெடுக்கப்பட்டவன். எந்த ஒரு கிறிஸ்தவனுமே பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவன் தமது ஜனங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்தெடுக்கிறார். அவர்கள் எப்பொழுதுமே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்து வருகின்றனர். அவர் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டார். அவர் குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். அவர் பிரித்தெடுப்பவர். அவர் எல்லா தேசங்களையும் உண்டாக்கிறார். இருப்பினும் உண்மையான கிறிஸ்தவர் எவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் உலகத்தின் காரியங்களிலிருந்தும் மற்றவர்களிலிருந்தும் தன்னை வேறுபிரித்துக் கொண்டு அந்த ஒரே நோக்கத்துக்கு இயேசு கிறிஸ்துவிடம் வரவேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் அவர்கள் கூச்சலிடுகின்றனர். நான் அவர்களிடம், இது நமது நாட்டை காப்பாற்றப் போகிற காரியம் அல்ல, இது ஒரு அரசியல் திட்டம், இது கம்யூனிசத்தை பின்னணியாக பெற்றுள்ள ஒரு காரியம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். மார்ட்டின் லூத்தர் கிங் தன் ஜனங்களை அவர்களுக்கு இதுவரைக்கும் நேரிடாத மிகப்பெரிய படுகொலைக்கு நடத்தப் போகிறார் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் பாருங்கள், அவர்கள் உலகத்தை ஒன்றாக இணைக்கப் போவதில்லை. அவர்கள் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நாம் அவர்களுக்கு ஒருமைப்பாட்டை கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது அது முன்னைவிட மோசமாக உள்ளது. பாருங்கள், அதுவல்ல, அதுவல்ல பிரச்சனை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு, அதுதான் தேவன். அவர்களுக்கு அது நிச்சயம் வேண்டாம். அன்று அவர்கள் அவரை வேண்டாம் என்று தள்ளினர். அவர்கள் பிரிந்து விழுந்தனர். அவர்களுடைய அரசியல் உடைந்து போனது. அவர்களுடைய நாடுகள் உடைந்தன. அவர்களுடைய சபைகள் உடைந்தன. அவர்கள் மேசியாவுக்காக கதறினர். அவர்களுக்கு அவர் தேவையாயிருந்தார். ஓ, எங்களுக்கு மேசியாவை அனுப்பும் என்று அவர்கள் கதறினர். ஆனால் அவர் வந்தபோதோ தேவன் அளித்தார். அவர் உங்கள் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். நீங்கள் கேட்டுள்ளீர்கள், ஆகையால் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மனிதர்களும் ஸ்திரீகளும் கிறிஸ்தவர்களும் கூட ஏதாவது ஒன்றுக்காக ஜெபித்து தேவன் அதற்கு உத்தரவருளும் போது அதை அடையாளம் கண்டுகொள்வது கூட இல்லை. இதை குறித்து நான் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே போகலாம். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் அருளினார். அவர்கள் மேசியா வேண்டும் என்று கேட்டனர். அவர்கள் ராயர்களை உடையவர்களாய் அவர்கள் தாவீதுகளையும் சாலமோன்களையும் உடையவர்களாய் அந்த ஞானி அவர்கள் தாவீதுகளை பராக்கிரமசாலிகள் போன்ற எல்லா வகையினரையும் உடையவர்களாய் இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆயினும் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து உதவி வர வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். தேவன் அவர்களுக்கு மேசியாவை வாக்களித்திருந்தார். அவர்கள் ஏறெடுத்த ஜபத்திற்கு மாறுத்தரமாக அவர் அவர்களுக்கு மேசியாவை அனுப்பினார். ஆனால் அவர்களோ அவரை வேண்டாம் என்று தள்ளினர். நான் வியக்கிறேன், இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள், இதற்காக ஜெபியுங்கள், பரிசுத்தாய் விடுவதற்காக ஜெபியுங்கள், ஒற்றுமைக்காக ஜெபியுங்கள் என்று அவர்கள் கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தேவன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அனுப்புவாரானால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா என்று நான் வியக்கிறேன். அவர் நமக்கு அனுப்புவதை நாம் ஏற்றுக்கொள்வோமா என்று வியக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நாம் இவைகளுக்காக ஜெபிக்கும் காரணம் அது தேவை என்று நாம் அறிந்திருப்பதால். ஆனால் தேவன் அதை அவர் விரும்பும் வழியில் அனுப்பும் போது அது நம்முடைய சுவைக்கு ஏற்றவாறு இல்லை, எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த நாளிலும் அது அப்படித்தான் இருந்தது. அவர்களுடைய விசுவாசத்தின் சுவைக்கு ஏற்றவாறு அவர் இல்லாததனால் இன்றைக்கும் அவர்கள் அதே காரணத்தினால் மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் தான் அவர்கள் இவர் யார், வருகிற இந்த நபர் யார் என்னும் கேள்வியை கேட்டனர். பாருங்கள், அது ஒரு பயங்கரமான காலம். ஓ, எல்லோருமே ஒரு இறுக்கத்தில் இருந்தனர். ஏதோ ஒன்று நடக்கவிருந்தது. இன்றைய உலகத்தை பாருங்கள், முழு உலகமும் எத்தகைய ஒரு இறுக்கத்தில் வாழ்கிறது. நீங்கள் தெருவில் செல்லும் போது நீங்கள் காரோட்டி செல்வதும் கூட அபாயகரமானது. நான்கு வழிகொண்ட நெடுஞ்சாலையில் செல்வதும் கூட அபாயகரமானது. எல்லோருமே இறுக்கத்தில் முறிவில் இருக்கின்றனர். என்ன நேர்ந்தது? நீங்கள் அமைதியான நிலைமையை அடைய வேண்டும். நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் மனநிலை மருத்துவமனைகளை நிறையும்படி செய்கிறது. இதுதான் சபையை இப்படிப்பட்ட கலகத்துக்குள் ஆழ்த்தியுள்ளது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நோக்கி தலைதிரிக்க செல்கின்றனர். அவர்கள் நின்று தேவனுடைய வார்த்தையையும் நாம் வாழும் நேரத்தையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. எல்லாமே ஒரு சிரமத்தில் இருக்கத்தில் உள்ளது. இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், நாம் விழிப்புடன் இருக்கிறோம். அண்மையில் இந்த பூமிக்கு பெரிய பிரசவ வேதனை உண்டானது. இப்பொழுது சபை பிரசவ வேதனை அடைந்துள்ளது. அது பிரசவிப்பதற்கு முன்பு பிரசவ வேதனை அடைய வேண்டும். தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் இவ்வுலகில் தோன்றின போது அது சபைக்கு பிரசவ வேதனையாக இருந்தது. உலகமானது முதலாம் மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தம் இவைகளின் வழியாக கடந்து சென்று இப்பொழுது மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு ஆயத்தமாய் உள்ளது. அது மறுபடியும் பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை கொண்டு வர முடியும். அவர்தான் கிறிஸ்து. நம்முடைய திட்டங்கள் அனைத்தும், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய மத சம்பந்தமான அமைப்புகள், நம்முடைய அரசியல் அனைத்தும், நம்முடைய விஞ்ஞானம் அனைத்தும் எல்லாமே மூடத்தனம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இவை எல்லாவற்றுக்கு பிறகும் நாம் தேவனிடம் இடைபட்டு நமக்கு உதவி செய்யுமாறு இருக்கிறோம். நீ வந்து ஏதாவது ஒன்றை எங்களுக்கு செய்யும் என்று முறையிடுகிறோம். அவர் அப்படி செய்யும் போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா, அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, அல்லது அதை நாம் சிந்தித்தாவது பார்க்கிறோமா என்று நான் வியக்கிறேன். அந்நாட்களிலும் கூட இதுதான் நடந்தது. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பல வகையான பெரிய தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் அரசாங்கத்தின் கீழும், அவர்கள் ராஜாக்களின் கீழும், அவர்கள் எல்லாவற்றின் கீழும், நியாயாதிபதிகளின் கீழும் இருந்தனர். ஆனால் அவர்களை ஒன்றே ஒன்றுதான் காப்பாற்ற முடியும். அதுதான் மேசியாவின் வருகை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மானிடர். அப்படியானால் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மானிடர். நமது மத்தியில் வார்த்தை மாம்சமானவர். அவர் வந்தபோது அவர்கள் விரும்பின சுவைக்கேற்றவாறு அவர் இருக்கவில்லை. அவர்கள் பெற்றிருந்த சுவைக்கேற்றவாறு அல்ல, அவர் அவிதமாக வரவில்லை. எனவே அவர்கள் இந்த நபர் யார், இந்த சந்தடி எல்லாம் என்ன என்று கூச்சலிடத் தொடங்கினர். ஒரு கூட்ட விவசாயிகள் வாசலின் அருகே குறுத்தோலைகளை உடைத்து அவர்கள் இவர்களை அதட்டும், இவர்கள் குச்சலிட்டுக் கொண்டு விதமாய் போவது எங்களுக்கு பயத்தை விளைவிக்கிறது என்றனர். அவரோ, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஓ, காலம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருந்தது. வியப்பொன்றுமில்லையே, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? தேவன் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? இல்லை, அவர் எங்கள் சுவைக்கேற்றவாறு இல்லாமற் போனால், நாங்கள் விரும்பின விதமாக அவர் இல்லாமற் போனால், அவர் எப்படி வருவார் என்று நினைத்திருந்தோமோ அந்த விதமாக அவர் வராமல் போனால், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியானால் அவர்களுடைய கோட்பாடுகளே அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து அதிக தூரம் விலகும்படி செய்தது. அவர்கள் மிகவும் தூரமாக இருந்தபடியால் யார் வர வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்களோ அவர் வந்தபோது அவரை அடையாளம் கண்டுகொள்ள தவறினர். அவர்களுடைய சபைகள் அவர்கள் அதிக தூரம் விலகும்படி செய்திருந்த காரணத்தால் அவர்கள் யார் வர வேண்டும் என்று ஜெபித்தார்களோ அவர் அவர்கள் நடுவில் இருந்தபோது அது அவர்களுடைய சுவைக்கு ஏற்றவாறு இல்லாதிருந்த காரணத்தால் அவர்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் அவரை விட்டு தூரம் செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதை அகற்றினர். நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்கும் போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரமே, அதாவது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை புறக்கணிக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் நடுநிலை வைக்கவே முடியாது. அப்படி நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்ய உங்களால் கூடாது. அப்படித்தான் அது அமைந்துள்ளது. சற்று கவனியுங்கள். அவரை அந்நாளின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாக அடையாளம் கண்டுகொண்டவர் எவ்வளவு சொற்ப பேர் பாருங்கள். ஆதியில் தேவன் அவர் முடிவற்றவராய் உள்ளதால் தொடக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இவை அனைத்துமே அவருடைய தன்மைகளை வெளிக்காட்டுபவர்களாய் உள்ளன. தன்மை என்பது உங்களுக்கு ஒரு தன்மை உள்ளது, அது உங்கள் சிந்தனை. நீங்கள் ஏதாவது ஒன்றை சிந்திக்கிறீர்கள், பிறகு நீங்கள் அதை பேசுகிறீர்கள், பிறகு நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். அப்படித்தான் தேவன் இருக்கிறார். அவர் தொடக்கத்தில் நீங்கள் எப்பொழுதாவது பரலோகத்தில் இருந்தீர்களானால் அல்லது இருப்பீர்களானால் நீங்கள் தொடக்கத்திலேயே பரலோகத்தில் இருந்தீர்கள். நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையாய் இருந்தீர்கள். அவர் உங்கள் பெயரை அறிந்திருந்தார். ஒரு மூலக்கூறு, வெளிச்சம், இவை இருப்பதற்கு முன்பே நீங்கள் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏதாவது ஒன்று இருப்பதற்கு முன்பே அவர் உங்களையும் உங்கள் பெயரையும் அறிந்திருந்தார். உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் உங்கள் பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். பாருங்கள், நீங்கள் அவருடைய சிந்தையாய் இருந்தீர்கள், அதன் பிறகு நீங்கள் வார்த்தையானீர்கள். சிந்தையை வெளிப்படையாக அறிவிப்பதே வார்த்தை. அப்பொழுது நீங்கள் வெளிப்படுகின்றீர்கள். அவர் அப்படித்தான் இருந்தார். அவர் ஆதியில் தனிமையில் இருந்தார். தேவன் தமது சிந்தனைகளுடன் தனிமையில் வாசம் செய்தார். அவர் மறுபடியும் அப்படி இருக்க போவதில்லை, ஏனெனில் அவருடைய சிந்தனைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் தான் நாம் இந்நாளில் இங்கிருக்கிறோம். தேவன் வெளிப்பட்ட தமது சிந்தனைகளுடன் ஐக்கியம் கொண்டிருக்கிறார். புரிகிறதா? அந்த விதமாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவே நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்கள் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்ட முடியாது. நீங்கள் இதை அதை மற்றதை செய்ய முடியாது. இரக்கம் செய்கிறவர் தேவனே, அது தேவன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அத்துடன் அது முடிவு பெறுகிறது. இப்பொழுது சற்று கவனியுங்கள். அவர் நாட்களில் கோடிக்கணக்கானவர்களில் எவ்வளவு சொற்ப பேர் அவரை அறிந்து கொண்டனர். அவர் பூமியில் இருந்ததை மற்றவர்கள் அறியவும் கூட இல்லை. சற்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்த கோடிக்கணக்கானவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியவில்லை. அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் பாலஸ்தீனாவில் 25 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தனர். அவர்களில் 100 ஒரு பாகம் கூட அதை அறியவே இல்லை என்பதை எண்ணி பார்க்கும் போது சீவருக்கு போகிற வாசல் எடுக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று அவர் சொன்னதில் வியப்பொன்றுமில்லை. எத்தனை பேர் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அது அவர்தான் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் அவர் இருந்த இடத்தை சுற்றிலும் இருந்தனர். அதுதான் மிகவும் பரிதாபகரமான பாகம். அவரோடு கூட நடந்து அவரை தெருவில் கண்டவர்கள் அவர் யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் அவருக்கு ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய மிக இழிவான பெயர் கிடைக்க வேண்டும் என்பதை சாத்தான் கவனித்துக் கொண்டான். அவர் உலகத்தாரால், மாம்ச பிரகாரமான உலகத்தாரால் அவர் முறைதவறி பிறந்தவர் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் மரியாளுக்கு யோசேப்புடன் விவாகமாவதற்கு முன்பே அவள் அவருக்கு தாயானாள் என்று அவன் கூறியிருந்தான். எனவே சாத்தான் அவருக்கு முறைதவறி பிறந்தவர் என்னும் பெயரை சூட்டினான். மறுபடியும் அவர் தம் மிகுந்த வல்லமையுடன் வெளிப்படுவதை சபை கண்டது. அவர் எதை வெளிப்படுத்தினார்? ஒரு கோட்பாட்டை அவர் வெளிப்படுத்தவில்லை. அவர் வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் தாமே அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாக இருந்தார். அது நடப்பதை அவர்கள் கண்டபோது வெளிப்படுதலை அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா அவர்கள் அதை புறக்கணித்தனர். அவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளினர். அது அவர்களுடைய சுவைக்கு ஏற்றவாறு இருக்கவில்லை. அது பரிதாபகரமான பாகம். எத்தனை பேர், இதை சற்று யோசித்து பாருங்கள், மற்ற நாட்களில் இருந்தது போல பாருங்கள். ஒவ்வொருவரும் வார்த்தையின் தங்களுடைய சொந்த வியாக்கியானத்தை பெற்றிருந்தனர். ஆகையால் தான் இஸ்ரவேலர் மோசேயை அடையாளம் கண்டுகொள்ளாத காரணம் அதுவே. ஆகையால் தான் உலகம் நோவாவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் தான் தீர்க்கதரிசிகள் அடையாளம் கண்டுகொள்ளப்படவில்லை. அவர்கள் வார்த்தையின் தங்கள் சொந்த வியாக்கியானத்தை பெற்றிருந்தனர். ஆனால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தமது மேசியாவை கொண்டிருந்தார். புரிகிறதா? நோவாவின் செய்தியை புறக்கணிப்பது தேவனை புறக்கணிப்பதாகும். நோவாவை புறக்கணித்தல் அழிவை விளைவிக்கும். மோசேயை புறக்கணித்தல் அழிவை விளைவிக்கும். அவர்கள் தங்கள் காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாக்களாக அந்த காலத்திற்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாக விளங்கின. இயேசு வந்தபோது அவர் வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார். தேவனே மனித உருவில் அமைக்கப்பட்டு எலும்புகளும் மாம்சமும் கொண்டவராக தோன்றினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்கள் அதை கண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய சபை உலகம் இங்கே சேர்த்து அங்கே எடுத்து போட்டு எல்லாவற்றையும் குழப்பிவிட்டு முடிவில் அவர்கள் வார்த்தைக்கு பதிலாக தங்கள் சபை கூறுவதை விசுவாசித்தனர். அவர்களுடைய சபை அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவர்கள் கண்டபோது ஏதோ பெரிய காரியம் நடக்கிறது என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவர்கள் கண்டபோது அவர்கள் அது மூடபக்தி வைராக்கியம், இந்த மனிதன் பெயல் சபோல் பிசாசு என்றனர். ஏனெனில் அது அவர்களுடைய சபைக்கு சபை கோட்பாடுகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் முற்றிலும் முரணாயிருந்தது. தீர்க்கதரிசி தோன்றின ஒவ்வொரு முறையும் சபை அந்த விதமான குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. தேவன் தமது நியாயப்பிரமாணங்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். ஆனால் ஆசாரியன் அங்கு வந்து சிறிது எடுத்து போட்டு, சிறிது இங்கு சேர்த்து, இங்கு சிறிது எடுத்து போட்டு அதிலிருந்து ஒரு கோட்பாட்டை உண்டாக்கி கொண்டான். அதன் பிறகு தேவன் எங்கோ இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை ஆவியின் வல்லமை கொண்டவனாய் எழுப்பினார். அவன் எப்பொழுதும் ஆசாரியர்களாலும் ராஜாக்களாலும் பகைக்கப்பட்டான். கள்ளத்தீர்க்க தரிசிகள் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் ராஜாக்கள் ஆசாரியர் மத்தியில் தாழ்மையுடனும் மிருதுவாகவும் நடந்து புகழை பெற்றுக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுடைய ஸ்தாபனங்கள் எதையும் சேர்ந்திராத உண்மையான தீர்க்க தரிசி எங்கோ இருந்து புறப்பட்டு வந்தான். தேவன் ஒரு ஆசாரியரை தெரிந்து கொண்டு அவரை தீர்க்கதரிசியாக செய்ததாக வேதத்தில் எங்குள்ளது? தேவன் எப்போதாவது மத சம்பந்தமான ஒரு வேத பண்டிதனை, வேத சாஸ்திரத்தில் பயிற்சி பெற்றவனை தெரிந்து கொண்டு அவனை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கிறாரா? அவர் அப்படி எந்த காலத்திலும் செய்ததாக எந்த வரலாற்றிலும் இல்லை. அவர் அப்படி ஒரு காலம் செய்யவே இல்லை. அவர் அந்த முறைமையை விட்டு விலகி அதை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் அவர் இங்கு செய்திருந்தார். இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த போது அவர்கள் அறிந்திருந்த வரையில் அவருக்கு எந்த பின்னணியும் இல்லாதிருந்தது. அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் என்றும் அவருடைய தாயும் தகப்பனும் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார்கள் என்று மாத்திரமே தெரியும். குடிமதிப்பு எழுதப்பட அவர்கள் செல்ல வேண்டியதாயிற்று. இங்கே அவர் இருந்தபோது அவர் ஒரு வாலிபனாக சபைகளை கிழித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பார்த்தனர். அந்த மனிதன் அற்புதங்களை செய்தார் என்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு நசரேயனாக இயேசுவை தேவன் நிர்ணயித்திருந்து அவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்றான். அவனுடைய வார்த்தையுடன் நான் ஒன்றையும் கூட்ட கருதவில்லை. ஆனால் அதை சிறு தெளிவாக்க, அவர் நம்மோடு கூட இருந்த மாம்சத்தில் தோன்றிய தேவன் நம்மோடு இருந்தார். அன்றொரு இரவு இதை கூறினேன். மோசே அங்கு நின்று கொண்டு தன் கையை தன் இருதயத்தின் மேல் வைத்தான். அது மோசேக்குள் இருந்த தேவன். அவர் அவனுடைய இருதயத்தின் ரகசியங்களை அறிந்தவராய் இதை குஷ்டரோகத்தால் வெண்மையாக்கினார். அதை மறுபடியும் தன் மார்பின் மேல் வைத்தபோது அதை சுத்தப்படுத்தி அதை பரிசுத்த ஆவியாக நமக்கு மீண்டும் அளித்தார். அது பெந்தேகோஸ்தே நாளில் வேறொரு உருவில் வந்த தேவன். அதை நாம் புறக்கணிக்கிறோம். அது நமக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறோம். அப்படித்தான் அவர்கள் அது செய்தனர். ஒரு கால இன்னும் நாம் அப்படித்தான் செய்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த வியாக்கியானத்தை கொண்டுள்ளதை நாம் காண்கிறோம். ஆகையால் தான் அது மிகவும் குழப்பமாய் உள்ளது. ஆனால் இந்த வார்த்தையை தனிப்பட்ட விதத்தில் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு ஒரு பிரஸ்பிட்டேரியன் வியாக்கியானம் தேவையில்லை. அதற்கு ஒரு பெந்தேகோஸ்த வியாக்கியானம் தேவையில்லை. தேவனே தமது சொந்த வியாக்கியானம். அவர் அப்படி செய்வதாக கூறினார். எனவே அவர் அப்படியே செய்கிறார். அத்துடன் அது முடிவு பெறுகிறது. ஆகையால் தான் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளதை கண்ட போதிலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நீங்கள் பாருங்கள், ஏனென்றது அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு முரணாய் உள்ளது. மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் காண்பதற்கு எப்படி இருப்பார், அவர் என்ன செய்வார் என்பதெல்லாம் அவர்களுடைய அறிவுக்கு எட்டாததாயிருந்தது. அவர் என்ன செய்வார் என்று அவர்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காண்பித்த போதும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. இந்த சாஸ்திரிகள் பாபிலோனிலிருந்து வந்தபோது அவர்கள் எருசலேமுக்கு ஒருவாறு வடகிழக்கில் இருந்தனர். அவர்கள் பார்த்தபோது அந்த நட்சத்திரம் மேற்கு திசையில் வழிநடத்துகிறதை கண்டனர். அவர்கள் அதை இரண்டு ஆண்டுகளாக பின்பற்றி டைகிரீஸ் நதியை கடந்து பள்ளத்தாக்குகளின் வழியாகவும் சினையார் தேசம் வழியாகவும் வந்து எல்லா மதங்களுக்கும் தலைநகராக விளங்கிய இடத்தை அடைந்தனர். உலகில் உள்ள மதங்கள் அனைத்திலும் மிகப்பெரியது எருசலேமின் தேவாலயத்தில் இருந்தது. அவர்கள் தெருக்களில் இங்கும் அங்கும் சென்று அவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அதை குறித்து யாருக்குமே ஒன்றும் தெரியவில்லை. அது விசித்திரமாயிருந்தது. அது சனகரிப் சங்கத்தையும் கலக்கிறது. அவர்கள் வேத பண்டிதர்களை கூப்பிட்டு வேதத்தை படித்து மேசியா எங்கு என்றனர். அவர்கள் சென்று வேத புத்தகத்தை கொண்டு வந்து அங்கு யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று மீகா எழுதி வைத்துள்ளதை படித்தார்கள். பாருங்கள், அதை விசாரித்து பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு அது மூடபக்தி வைராக்கியம் என்றனர். பாருங்கள், ஆகையால் தான் மேய்ப்பர்கள் செய்தியை கொண்டு சென்றனர். பாருங்கள், அவர்களுக்கு சொந்த வியாக்கியானம் உள்ளது, எனவே அவர்கள் உண்மையானதை இழந்து போகின்றனர். ஆனால் எப்போதும் போல அவர் வரும்போது அவர் எப்படி வருவார் என்று வார்த்தை கூறியுள்ள அதே விதத்தில் வருகிறார். இன்று காலை நான் தெரிந்து கொண்ட பொருளில் அவர் எவ்விதமாக வருவார் என்று வார்த்தை உள்ளதோ அதே விதமாக அவர் வந்தார். அப்பொழுது அவர்கள் இவர் யார் என்று கேட்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இங்கே வெளிப்புற உலகம் அல்ல, சபை உலகம். இவர் யார், இவர் யார் என்று கேட்கிறது. அவர் எப்படி வருவார் என்று வேதம் வெளிப்படையாக கூறின பிறகும் அவர்கள் இவர் யார், இந்த நபர் யார், ஏன் இந்த உணர்ச்சி வசப்படுதல் எல்லாம், சத்தம் போடுவதை நிறுத்துங்கள், அது எங்களுக்கு பயத்தை விளைவிக்கிறது என்றனர். பாருங்கள், அவர்கள் எதற்காக ஜெபித்தார்களோ அது அவர்கள் அருகில் இருந்தது. அவர்களோ அதை அடையாளம் கண்டுகொள்ளாமல் போனார்கள். அவர் எப்படி வருவார் என்று வேதம் கூறியுள்ளதோ அதே விதமாகவே அவர் வந்தார். இன்றைக்கு அவர் வருவாரானால் வேதம் கூறியுள்ள விதமாகவே அவர் வருவார். அவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் சுவையிலே வருவாரே என்று அதை குறித்து ஏதோ ஒரு வேத பண்டிதன் கொண்டுள்ள கருத்தின் சுவையில் வரமாட்டார். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வேத பண்டிதனிடத்தில் வரவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அது எப்போதாவது அப்படி வந்துள்ளதா என்று வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வார்த்தை வேத பண்டிதனிடத்தில் வருவதில்லை, ஒருபோதும் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுமானால் நமது நாளுக்கான வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையின் சுவையில் அமைந்திருக்கும், ஏதோ ஒருவரின் கருத்தின் சுவையில் அல்ல. தேவன் இந்நாளுக்கென வாக்களித்துள்ள தமது வார்த்தையை எடுத்து அதை அபிஷேகிப்பார், அது நிறைவேறும், அவ்வளவுதான். அதை நிறைவேற்றாமல் தடுக்க ஒரு வழியும் இல்லை. சபை என்ன கூறின போதிலும் மற்றவர்கள் என்ன விசுவாசித்தாலும் அது நிறைவேறியே தீரும். தேவன் அதை எப்படியும் நிறைவேற்றுவார். அதை எப்போதுமே அறிபவர் வெகு சிலரே, அது உண்மை, வெகு சிலரே. அது எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. பாருங்கள், தங்கள் சொந்த வியாக்கியானத்தைக் கொண்டு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் சபை அவர்களுக்கு கூறினதன் பேரில் சார்ந்திருந்தனர். ஆனால் அவர் வருவது, அவர் எப்பொழுதும் எப்படி வருகிறார் என்றால், அன்றைக்கு அவர் வந்தது சரியாக கூறினால் அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் அவர் செய்யும் ஒவ்வொன்றும் வார்த்தையின் சுவையில் அமைந்திருக்கும். எனவே மற்றவர்கள் கூறுவதில் நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது. நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வார்த்தையாகும். வார்த்தை என்பது தேவன். வார்த்தை அபிஷேகம் பண்ணப்படும் போது அது மேசியாவை தோன்ற செய்கிறது. அந்நேரத்துக்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எவ்வளவு அழகாய் உள்ளது. அவர்கள் அதை இழந்தனர். வார்த்தையை, உண்மையான வார்த்தை எப்பொழுதும் உண்மையாயுள்ளது. ஆனால் அவர்கள் அதற்கு அளித்த வியாக்கியானம் தான் தவறாயிருந்தது. நான் வியக்கிறேன், இன்று நாம் உலகில் காணும் மத சம்பந்தமான ஆலோசனை சங்கம், எல்லோரையும் ஒன்று சேர்த்து உருவாக்கியுள்ள உலக சபைகளின் ஆலோசனை சங்கம், அவர்கள் உணர்கின்றார்களா என்று நான் வியக்கிறேன். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று வேதம் சரியாக உரைக்கிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாயிருப்பது என்பது உலகிலேயே மிகவும் அற்புதமான செயல் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்தார் என்று அவர்கள் கூறுகின்றனர். அது உண்மைதான். ஆனால் இந்த விதமாக ஒன்றாயிருக்க வேண்டும் என்றல்ல. அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நீங்கள் ஒன்றாயிருங்கள் என்றார். ஆம், அந்த விதமாக ஒன்றாயிருக்க அது எப்படி முடியும்? நமக்குள்ளாக உள்ள வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருப்பதே ஆகும். அதுதான் தேவனோடு ஒன்றாயிருத்தலாகும். பாருங்கள், தேவரோடு ஒன்றாயிருப்பது என்பது வார்த்தை உங்களில் அபிஷேகம் பண்ணப்படுவதாகும். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அந்த காலத்து குமாரன், ஒரு மேசியா ஆகின்றீர்கள். இப்பொழுது நாம் ஜனங்கள் அதே விதமாக இருக்க காண்கிறோம், அவர்கள் மாறுகிறதில்லை. இந்த ஜனங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். அதை சில நிமிடங்கள் இப்போது பார்ப்போம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் இன்னும் சிறிது நேரம் பிரசங்கிக்கப் போகிறேன் என்று நான் அறிவேன். நான் மெல்ல பேசுபவன். நான் எனக்கு தெரியவில்லை நான் உள்ளே சென்று வேத வாக்கியங்களையும் சிறு குறிப்புகளையும் எழுதிக் கொள்கிறேன். நான் மேடைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை இருக பற்றிக் கொள்கிறார். அதற்கு முடிவே இல்லாது போல் தோன்றுகிறது, அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய பொருள், அவர்கள் மூன்று பிரிவுகளாக, மூன்று வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்களாக பிரிந்திருந்தனர். அவர்களில் சிலர் அவரை விசுவாசித்தனர், அவர்களில் சிலர் அவரை பகைத்தனர், அவர்களில் வேறு சிலருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாருங்கள், நாமும் அதே விதமான பிரிவுகளைத்தான் கொண்டுள்ளோம். ஒருமுறை இந்த சபையில் விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்பவர்களை குறித்து நான் பிரசங்கம் செய்தேன் என்று நான் நினைக்கிறேன். அந்த மூன்று பிரிவுகள் நீங்கள் அவைகளை எங்கு பார்த்தாலும் காணலாம். இதுவும் மூன்று பிரிவுகளே. இந்த மாநில மக்கள் எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருவதை காண்கிறோம். எப்போதும் ஜனங்களின் நிலை அவ்வாறு இருந்து வந்துள்ளது என்பதை நாம் முன்காலத்துக்கு சென்றதை நிரூபிக்கலாம். அவர்கள் எப்பொழுதுமே அவ்விதமான ஒரு நிலைமையிலேயே இருந்து வந்துள்ளனர். ஜனங்கள் அவ்வாறு இருந்து வந்துள்ளனர் என்பதை நாம் காணும் போது தேவன் ஜனங்களை அந்த விதமாக படைத்துள்ளார் என்று நம்மை நினைக்கும்படி செய்கிறது. அவர் தமது சத்துருக்கள் தம்மை துதிக்கும்படி செய்வார். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 அதிகாரத்தில், ஓ மதியடனே, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கிறவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உருவாக்கிறாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்கிறான். அவர் இரவை உண்டாக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும்? நீ சூரிய வெளிச்சத்தின் அருமையை ஒருபோதும் ரசித்திருக்க மாட்டார். எல்லாமே சூரிய வெளிச்சமாக இருந்திருக்குமானால் நீ அதை எப்படி ரசிக்க வேண்டும் என்று அறிந்திருக்க மாட்டார். வியாதியே இல்லாமல் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆரோக்கியத்தின் அருமையை ஒருபோதும் நீ ரசித்திருக்க மாட்டாய். பொல்லாங்கானவர்களே இல்லை என்றால் எப்படி இருந்திருக்கும்? பொல்லாத பெண்களே இல்லை என்றால் எப்படி? ஒரு நல்ல பெண்மணி கனப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாள். பாருங்கள், அவளுக்கு கனம் செலுத்தப்பட்டிருக்கார். ஏனெனில் அது முழுக்க முழுக்க ஒரே மட்டமாக இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு முரண்பாடுகளின் விதியாய் உள்ளது. தேவன் அவிதமாக உண்டாக்குகிறார். கனமான பாண்டத்தை காண்பிக்கும்படி கனவீனமான பாண்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஒன்று மிகுந்த தவறாக இருக்கும் போது அது மற்றதை உயர்த்துகிறது. இல்லை என்றால் தவறானதே சரியானது போன்றிருக்கும். அவ்வாறு இல்லாமல் போயிருந்தால் ஒரு உண்மையான டாலர் இல்லை என்றால் கள்ள டாலர் இருந்திருக்க முடியும். அப்பொழுது கள்ள டாலர், தொடக்கத்திலே கள்ள டாலர் மாத்திரம் இருந்திருந்தால் அது உண்மையான டாலராக இருந்திருக்கும். ஆனால் அது போலி. நீதி இல்லாமல் பாவம் இருக்க முடியாது. நீதி என்பது சரியானது, பாவம் என்பது நீதி தாறுமாறாகுதலாகும். வேறு விதமாக கூறினால் ஒரு உண்மை உண்மையே, ஆனால் முதலில் உண்மை இல்லாமல் ஒரு பொய் பொய்யாக கருதப்படாது. உண்மையை தாறுமாறாக்குதல் பொய்யை உண்டாக்குகிறது. எனவே பாவம் அனைத்துமே நீதி தாறுமாறாக்கப்பட்டதால் உண்டானது என்று வேறல்ல. எனவே உலகில் ஒரு முறைமை உள்ளது, இரண்டு முறைமைகள். ஒன்று சரியான முறைமை, மற்றது தாறுமாறாக்கப்பட்ட முறைமை. அவைகளில் ஒன்று தேவனுடைய வார்த்தை, அது சரியானது. ஒவ்வொரு மனிதனின் வார்த்தையும் பொய். இன்று நாம் பெற்றுள்ள இந்த ஸ்தாபன முறைமை, ஸ்தாபனங்களை ஒன்று சேர்த்து உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை நிறுவி மிருகத்தின் முத்திரையை உண்டாக்குவது என்பது தவறான காரியம். மனிதர் குருட்டுத்தனமாக அதற்குள் செல்லுகின்றனர். அவர்களை அதிலிருந்து விடுவிக்க தேவன் பூமியில் ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ அது மூடபக்தி வைராக்கியம் என்று எண்ணுகின்றனர். அவர்களுக்கு அது வேண்டாம். அவர்கள் அதை புறக்கணிக்கின்றனர். அவர்கள் அதை குறித்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் தங்கள் சொந்த முறையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றனர். தேவன் ஏற்கனவே அவருடைய வார்த்தை என்னும் முறையை இங்கு வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கோ அது வேண்டாம். எனவே அவர்கள் அங்கிருந்த நிலையிலேயே இன்று நாம் இருப்பதை காண்கிறோம். ஜனங்கள் அந்த விதமாக இருக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்தவர்களாய் கவனியுங்கள். நீங்கள் கூறலாம், நான் நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்க பிடிக்கவில்லை. ஏனெனில் அது எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், அரசியல். இப்பொழுது நாம் இதை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். ஜனங்கள் மூன்று வகுப்பினராக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்களா என்று காண நாம் அரசியலை எடுத்துக் கொள்வோம். சிலர் ஒரு மனிதனை அதிகமாக ஆதரிக்கின்றனர், மற்றொரு வகுப்பினர் அவரை வெறுக்கின்றனர். இன்னும் மற்றொரு வகுப்பினருக்கு அவரை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. இந்த சாரா, ஓ அவர் ஒரு மகத்தான மனிதர், அவர் நமக்கு சிறந்த ஜனாதிபதியாக இருப்பார் என்று கூறுகிறார்கள். மற்றொரு சாரா, அவர் துரோகியே என்று வேறல்ல என்கின்றனர். இவ்விரு சாராருக்கும் இடையே உள்ளவர் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்கின்றனர். பாருங்கள் பாருங்கள், நாம் அந்த விதமாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அந்த விதமாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மானிடர் அப்படித்தான் இருக்கின்றனர். தேவனுடைய மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் பூமியில் புரிய வேண்டிய சாதனைகளை புரிவதற்கென மனிதன் அவ்விதம் உண்டாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு சாரார் சரியாக இருக்கின்றனர், வேறொரு சாரார் தவறாய் உள்ளனர். மற்றவர் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ளனர். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. கவனியுங்கள், அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தெரிவதில்லை. இடையே உள்ள சாராருக்கு அது மோசமான இடம். ஏனெனில் ஒரு சாரார் விஷயத்தை காண்பித்து அவர்கள் ஏறதை சரியென்று கருதுகிறார்கள் என்று விளக்கம் கூற முடியும். மற்ற சாராரும் கூட அவர்கள் ஏன் அதை தவறு கருதுகின்றனர் என்பதை விளக்கம் கூற முடியும். ஆனால் இடையே உள்ள சாராருக்கு விஷயத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு எந்த பக்கம் திரும்புவது என்று தெரியாது. மார்க்க சம்பந்தமான விஷயத்திலும் அவ்வாறே உள்ளது. ஜனங்கள் தாங்கள் சேர வேண்டிய நித்திய ஸ்தலத்தை குறித்தும் இன்று அதையே செய்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது நாங்கள் ஒரு நிமிடம் வேதனைப்படுத்தப் போகிறோம். அவர்கள் தங்கள் நித்திய ஸ்தலத்தை குறித்து அவ்வாறு செய்கின்றனர். ஒரு மனிதன் உணவு உண்பதற்கு இங்குள்ள இந்த இடத்திற்கு செல்கிறான். உங்கள் வடிசாரி என்கிற சூ பாத்திரத்தில் ஒரு சிலந்தி பூச்சியை காண்பீர்களானால் உணவு விடுதியின் மேல் நஷ்டப்படக்கு தொடுக்க நீங்கள் முனைவீர்கள். அந்த வடிசாற்றை நீங்கள் குடிக்க மாட்டீர்கள். அதில் விஷமேறி இருக்கும். நீங்கள் அதை குடிக்கவே மாட்டீர்கள். ஒரு கரப்பான் பூச்சியோ அல்லது வேறேதோ ஒன்றோடு வடிசாறு ஒரு கிண்ணத்தில் கொதிக்க வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை ஒருபோதும் குடிக்கவே மாட்டீர்கள். அதை நினைத்தாலே உங்களுக்கு குமட்டல் உண்டாகும். இருப்பினும் ஒரு கூட்ட வேத பண்டிதர்கள் உங்கள் தொண்டைக்குள் தீர்ப்பதை உங்களுக்கு விழுங்க ஆட்சேபனை இல்லை. அது உங்களை தேவனிடமிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் அகற்றிவிடுகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். உங்கள் ஆத்துமா அந்த சங்கதியில் கட்டப்பட்டு நரகத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பு கூறினது போல் ஒரு சங்கிலி மிகவும் பலவீனமுள்ள பாகத்தில் மிகவும் பலமுள்ளதாயிருக்கிறது. அதன் ஒரு இணைப்பு அருந்தாலும் கூட அந்த ஒரு இணைப்பை நீங்கள் அறுத்து விட்டால் போதும், அவ்வளவுதான், சங்கிலியின் மற்ற பாகம் கீழே விழுந்துவிடும். அதன் மிகுந்த பலவீனமுள்ள பாகம் எவ்வளவு பலமுள்ளதா இருக்கிறதோ அவ்வளவு பலமுடையதுதான் அது. இப்பொழுது விஷமுள்ள சிலந்தி கொண்ட வடிசாற்றை குடித்தால் அது உங்களை வியாதிப்படுத்தி விடும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று உங்கள் வயிற்றை கழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு அதிக தொல்லைகளை உண்டாக்கும். அது உங்கள் உயிரையும் கூட போக்கிவிடும். ஆனால் என்ன, நீங்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு காலம் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் கதவை அடைத்து அந்த இடத்தை இருளாக்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு விஷமேறி நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்னும் பயம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்க நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொண்டு உங்களுடைய பெயர்களை அந்த ஸ்தாபன புத்தகத்தில் பதித்துக் கொண்டு அது உங்கள் சரீரத்தை அல்ல உங்கள் ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லது என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் ஆதரித்து அதற்காக போராடுகிறீர்கள். பாருங்கள், ஜனங்கள் எவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கின்றனர். அவர்கள் தாங்கள் செல்லும் நித்தியஸ்தலத்தை ஏதோ ஒரு வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கின்றனர். நீங்கள் அவர்களிடம் வேதாகமத்தை கொண்டு வந்து இதைத்தான் வேதம் உரைத்துள்ளது, இதோ அது இங்கே உள்ளது என்று கூற முடியும். வேத பண்டிதரும் அதை பார்த்துவிட்டு பாருங்கள் அது வேறொரு காலத்துக்குரியது என்கிறார். நீங்களும் அதற்கு செவி கொடுக்கிறீர்கள். தேவன் என்ன கூறுகிறார் என்பதைத்தான் நீங்கள் காண வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எவனும் வார்த்தைக்கு மாத்திரமே செவி கொடுக்கிறான், அவ்வளவுதான். தேவனுடைய மனிதன் அந்த அப்பத்தினாலே பிழைக்கிறான். கவனியுங்கள், சிலர் வார்த்தையை விசுவாசிக்கின்றனர், வேறு சிலர் தங்களுடைய ஸ்தாபன வியாக்கியானத்தை விசுவாசிக்கின்றனர், இன்னும் சிலர் குழப்பத்துக்குள்ளாகி எதை விசுவாசிப்பதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவர்களில் சிலர், ஓ இந்த உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் அது முக்கியமான ஒன்றாக இருக்கப் போகிறது, அது நம்ம எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும், ஓ அது அதைத்தான் செய்யும் என்கின்றனர். மற்றவர்கள், ஓ அது பிசாசினால் உண்டானது, இதோ அப்படி வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது என்கிறார்கள். ஜெபம் செய்து அது என்னவென்று தேடி கண்டுபிடிக்க நேரத்தை செலவழிக்காத மனிதன், ஓ அதை மறந்துவிடுங்கள் என்கிறான். அதை மறந்து விடுவதா? சகோதரனே, உன் அறிக்கை, நீ எடுத்துக்கொள்ளும் உன் நிலை, நீ நித்திய பயன் இலக்கில் என்றுமாய் எங்கே இருந்து கழிக்கப் போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். அப்படி செய்யாதே. இப்படி ஏதாவது ஒன்று எழும்பும் போது நாம் உட்கார்ந்து அதை குறித்து யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு கேள்வி எழும்பும் போது, உதாரணமாக இயேசுவின் நாட்களில் சபையானது, ஓ அவர் மனதுரோகி, அவர் ஒன்றுமற்றவர் என்றனர். ஆனால் அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, நான் யார் என்று உரைப்பவர்களும் அவைகளே என்றார். அப்படியானால் கிறிஸ்தவ ஸ்தானத்தை பெற்றுள்ள எந்த மனிதரும் ஸ்திரீகளும் அல்லது நித்திய பயணத்துக்கு போகும் இடத்தை குறித்து சிறப்பு கொண்டுள்ள எவரும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இவர் யார் என்னும் கேள்வி எழாமல் இதோ அவர் என்று அவர்கள் கூறுவார்கள். அதுதான் வித்தியாசம். பாருங்கள், அந்த மனிதர், அவர்கள் அவிதமாய் இருக்கும்படியாக சாய்ந்துள்ளனர். சிலர் அவ்வாறு இருப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளனர். அதை கூறுவது கடினமாய் உள்ளது, ஆனால் அது உண்மை, அது அதை காண்பிக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இன்றைக்கு சிலர், நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வசனமே சத்தியம், ஒவ்வொரு வசனமும் சத்தியம் என்கின்றனர். மற்றவர்கள், ஆ எங்கள் போதகர்கள் சென்று இந்த விதமாக படித்து அதை குறித்து என்ன கூற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் என்கிறார்கள். வேறு சிலர், பாருங்கள், எனக்கு தெரியவில்லை, நான் இந்த ஒன்றை சேர்ந்து கொண்டேன், அது எனக்கு பிடிக்கவில்லை, பிறகு நான் இங்கு சென்று இந்த ஒன்றில் சேர்ந்து கொண்டேன், நான் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்கின்றனர். பாருங்கள், அன்றும் கூட அதே விதமாகத்தான் இருந்தது, அதே விதமான கூட்டம் தொடக்கத்தில் இருந்தே அது அப்படித்தான் இருந்து வந்துள்ளது, அது எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். இந்த விஷயத்தில் வேத சத்தியம் என்னவென்று கண்டு அது உண்மையாம் என்று பார்ப்போம் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு. ஆதாம் ஆதியில் இப்பொழுது நாம் பெற்றுள்ள விதமாகவே அது தொடங்கினது. அது சிறிதேனும் மாற்றப்பட்டிருக்கவில்லை. ஆதாம் ஒரு விசுவாசி, சாத்தான் ஒரு அவிசுவாசி. அவன் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. எனவே அவன் அது சரியா இல்லையா என்று நிச்சயமாக அறிந்திராத ஏவாளை அடைந்தான். புரிகிறதா? அவிசுவாசியாகிய சாத்தான், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று தேவன் கூறியிருந்தார். சாத்தான் அது உண்மையல்ல என்றார். பாருங்கள், அவன் அதை விசுவாசிக்கவில்லை, ஆதாம் அதை விசுவாசித்தான். எனவே இவை இரண்டிற்கும் இடையே இருந்தவளின் மூலம் சாத்தான் கிரியை செய்தான். அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. ஏவாளுக்கு வித்தியாசம் என்னவென்றே சொல்ல முடியவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இங்குள்ள ஸ்திரீ மணவாட்டி என்று அழைக்கப்படும் வருங்கால ஸ்தாபன சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். அதெல்லாம் ஆதியாகமத்தில் தொடங்குகிறது. அது ஒரு விதை. நீங்கள் ஆதியாகமத்தில் தொடங்குவீர்களானால் உங்களுக்கு சரியான காட்சி கிடைக்கும். பாருங்கள், இப்பொழுது இங்கே அவளின் நாளின் சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். ஏனெனில் சிலர் சொல்லுகிறார்கள், நாம் பிரஸ்பிடேரியன்கள், லூத்தரன்கள், இன்னும் மற்றவர் அனைவரையும் எடுத்துக் கொள்வோம். அவர்கள் எல்லோரும் வருகின்றனர். இந்த வர்த்தகர் குழு போன்றவர் அவர்கள் வந்து, நாங்கள் பெற விரும்புகிறோம், எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம்
என்கின்றனர்.
நாம் வாழும் நாளை உங்களால் உணர முடிகிறதா? பாருங்கள், ஒருகால அவர்கள் அதை பெறாமலே இருந்துவிடலாம். அவர்கள் அந்த உறங்கும் கன்னிகைகள் என்று இயேசு கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், உறங்கும் கன்னிகைகள் எண்ணெயை பெற வருகின்றன. அவர்கள் வெளியே இருக்கும் போது அது முத்திரிக்கப்படுகிறது. அவள் அதை பெறவே இல்லை, அவள் அதை பெற்றுக் கொள்ளவே இல்லை. மணவாட்டி சென்று விட்ட பின்பு, அவள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு, சபைகள் தங்கள் வழியிலேயே சென்று கொண்டிருக்கும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதாக நினைத்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்பொழுதும் செய்ததையே செய்து கொண்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் புசித்து குடித்து எப்பொழுதும் போல எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் கதவு அடைபட்டிருந்தது. நண்பர்களே, கதவு எந்த நேரமும் அடைபடக்கூடும். எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு கால் ஏற்கனவே அடைபட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒரு சிலர் மாத்திரமே உள்ளே பிரவேசிப்பார்கள், அது நமக்கு தெரியும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பொழுது 8 பேர் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். சில ஆத்துமாக்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படும். நான் 8 பேர் என்று சொல்லவில்லை. ஒரு கால அது 800 பேராயிருக்கலாம், அல்லது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. 8000 எனக்கு தெரியவில்லை. 80 லட்சம் நான். ஆனால் நீங்கள் பாருங்கள், மணவாட்டி என்பவள் இப்பொழுது பூமியில் உள்ள சிறு குழுவை மாத்திரம் கொண்டவளாக இருக்க மாட்டார். 7ஆம் ஜாமத்தில் அவர் வந்தபோது அந்த கன்னிகைகள் அனைவரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்தின. முன் காலங்களில் இருந்தவர்கள், காலங்கள் தோறும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை விசுவாசித்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுவார்கள். கூர்நுனி கோபுரம் போல கீழ்பாகம் மேலே வருகின்றது. ஆனால் தலைக்கல் வந்து எல்லாவற்றையும் சேர்த்து கூர்நுனி கோபுரத்தை முழுமைப்படுத்தும். பாருங்கள், அவைகளை ஒன்று சேர்க்கும். மணவாட்டி என்பவள் காலங்கள் தோறும் விசுவாசித்து கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டவளாக இருப்பாள். இப்பொழுது ஏவாள் நிச்சயமுடையவளாய் இருக்கவில்லை. ஆதாம் அவளிடம், தேனே, நீ புசுக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று தேவன் உரைத்திருக்கிறாரே என்றான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், சாத்தான், அது நிச்சயமாகவே உண்மையாய் இருக்க முடியாது. பிதா தம் பிள்ளைகளை அப்படி நடத்துவார் என்று நீ நினைக்கிறாய். அவர் அதை விளையாட்டுக்கு சொல்லி இருப்பார். நிச்சயமாக அது அப்படியில்லை என்றான். பாருங்கள், அவள் முடிவில் எதற்கு திரும்பினாள்? அவள் நிச்சயமாக என்பதற்கு திரும்பினாள். சரியாக சபையும் என்று அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஓ, நிச்சயமாக நாங்கள் ஒரு பெரிய சபை, நாங்கள் மகத்தான மக்கள், நாங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகிறோம். அவர்கள் கூறுவதெல்லாம் மூடபக்தி வைராக்கியம். இது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று அவர்கள் அழைப்பதெல்லாம் அது அர்த்தமற்றது. பாருங்கள், அது அப்படி ஒன்றும் கிடையாது. ஆம், நிச்சயமாக நான் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், என் தாயார் அங்குதான் சென்றார்கள். நிச்சயமாக தேவன், ஆனால் தேவன் வித்தியாசமாக கூறியுள்ளார். அவிதமாகவே அது இருக்கப் போகிறது. அப்படியே அவருடைய வார்த்தையின் சுவையில் உள்ளது. என்னவா இருக்கும் என்று அவர் கூறிவிட்டார். கர்த்தருக்கு சித்தமானால் வெகு சீக்கிரத்தில் அதன் பேரில் ஒரு விசேஷ புத்தகத்தை நான் வெளியிட உள்ளேன். பாருங்கள், இந்த லவோதிக்கியாவை குறித்து அது ஏற்கனவே முடிந்துவிட்டது என்று காண்பிக்க, அவள் ஏற்கனவே அங்கு முத்திரிக்கப்பட்டு விட்டாள். கிறிஸ்து வெளியே இருக்கிறார், அவர் மறுபடியும் உள்ளே வருவார் என்று ஒரு காலம் கூறவில்லை. உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் கண்டறிவது என்னவெனில், எப்பொழுதும் இருந்து வந்தது போல வார்த்தை வெளியே துரத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது கவனியுங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாகிய மோசே, அல்லது நாம் அவனை இப்படி அழைக்கலாம், அவன் மேசியாவா இருந்தான் என்று நான் கூறினால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவன் அக்காலத்திற்கென்று வாக்களிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருந்தான். மோசே அப்படி இருந்தான். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக மேசியா என்னும் சொல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னும் அர்த்தம் கொண்டது. பாருங்கள், நோவா அவன் காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். ஆபிரகாமிடம் பேசி இப்படி இருக்கும் என்று, அவருடைய ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் சந்திப்பார்கள் என்றும், அவர் ஒரு பலத்த கரத்துடன் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும், அவர் என்ன காண்பிப்பார் என்றும், அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் வரப்போகும் சந்ததிகளுக்கு அவர் என்ன செய்வார் என்றும் கூறப்பட்டது. மோசே அன்னாளின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாக அங்கு நின்றான். ஆகையால் தான் அவருடைய கரத்தை அவன் மார்பின் மேல் போட முடிந்தது. ஏன்? அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். ஆமென். அவனை சுற்றிலும் மகத்தான சக்தியான மகிமை இருந்தது. அவருடைய அசைவு ஒவ்வொன்றும் தேவனுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. அங்குதான் சபை இப்பொழுது நின்று கொண்டிருக்க வேண்டும். உண்மை. ஆனால் அதற்கு பதிலாக நாம் கோபாவேசம் கொண்டு ஏதோ ஸ்தாபன ஒன்றுக்குள் விலகி சென்றுள்ளோம். ஆனால் மோசே கவரப்பட்டு அவன் ஒருபுறம் சென்றான். அங்கு முச்சடியில் அந்த அக்னிசமம் தொங்கிக் கொண்டிருந்தது. இதோ மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நின்றான். அந்த மனிதனுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்திருக்கவே இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை. மேய்ப்பரின் கோலை தன் கையில் கொண்டவனாய் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த போது அவருக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அது வனாந்தரத்தில் இருந்த கோல் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது சர்ப்பமாக மாறினது. அதன் பிறகு அது பாவ பரிகாரமாக ஆனது. வனாந்தரத்தில் சர்ப்பம் அவ்வாறானது. அவன் செய்த அனைத்துமே அடையாளங்களும் சத்தங்களும் ஜனங்களிடம் பேசின. பாருங்கள், ஏதோ ஒன்று அவனிடம் தொடர்பு கொண்டிருந்தது. ஒரு கால் மோசேலாமே அதை அறியாமல் இருந்திருக்க கூடும். ஆனால் அவன் அந்நாளின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாக இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியாளன். அவன் அந்நேரத்து செய்தியாளன் என்றால் அவன் அந்நேரத்து மேசியா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய்
இருந்தான்.
இப்பொழுது அவனும் யோசுவாவும் காலேபும் அந்த கூட்டத்தில் விசுவாசிகளாக இருந்து கவனியுங்கள். மற்றவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க முயன்றனர். ஆனால் பாருங்கள், சாத்தான் மற்றவர்கள் சாத்தானும் கோராகும் வனாந்திரத்தில் அடிந்து போகும்படி செய்தார். அங்கு நேர்ந்த தொல்லை என்ன? தேவன் மோசேயை அழைத்தார். அவருக்கோ போக பிரியமில்லை. அந்த தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. முடிவிலே அவர்கள் அதை செய்வது மிகவும் கடினம். அவர்கள் அங்கு சேர்ந்து பரியாசம் பண்ணப்பட விரும்பவில்லை. அவர்கள் சகோதரர்களான மற்றவர்களுடன் சேர்ந்து ஐக்கியம் கொண்டு இப்படியாக சென்று கொண்டிருக்க விரும்பினர். ஆனால் நீங்கள் பாருங்கள், இது போன்று நான் நினைக்கிறேன், இப்படி சொன்ன தீர்க்கதரிசி யார் என்று எனக்கு ஞாபகம் வரவில்லை. அவன் இதை நான் செய்யாமற் போனால் வேறு விதமாக கூறினால் என் முழு இருதயமும் தீப்பிடித்துவிடும். தேவன் உரைத்திருக்கிறார், அதை நான் சொல்லியாக வேண்டும் என்றான். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தாலும், அவர்கள் அவனை சிலுவையில் அறைந்தாலும், அவனை அவர்கள் கல்லறிந்தாலும், அவர்கள் என்ன செய்தாலும் தேவன் அவன் இருதயத்தில் பேசியிருக்கிறார். அவரதை உரைத்தேயாக வேண்டும். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்கள், அது அவன் இருதயத்தில் இருந்தது. அவரதை செய்தாக வேண்டும். அது அவனுடைய ஜீவனாய் இருந்தது. அதை அவனால் நிறுத்த முடியாது. ஏதோ ஒன்று, ஒரு துடிப்பு அவனை உந்தி தள்ளிற்று. அவர்களால் அதை ஆசீர்வதிக்கவோ அல்லது சபிக்கவோ முடியாது. தேவன் அவர்கள் மேல் முழு ஆதிக்கம் செலுத்தி அவர் அவர்களுடைய சத்தமாக அவர்களுடைய செய்களாக திகழ்ந்தார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை முழுவதுமாக தங்களுக்கு கொண்டவர்களாய் அவர்களுடைய ஒவ்வொரு செய்கையும் அசைவும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக அமைந்திருந்து அந்த சக்தினா மகிமையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சபையை எனக்கு தாருங்கள். அப்பொழுது பூமியின் மேல் ஒரு மேசியா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நின்று கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். சக்தினா மகிமையை கொண்டிருந்த எரிகிற முச்செடியின் அருகில் மோசே நின்று கொண்டிருந்தான். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இங்கு நின்று கொண்டு தான் என்ன செய்கிறான் என்பதை அறியாமல் இருந்தான். அவன் சத்தம் செய்யும்படி கூறினதற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். உன் கையை மார்பிலே போடு, அதை வெளியேடு, அந்த கோலை எடு, அதை சர்ப்பமாக மாற்று, அதை மறுபடியும் தரையிலே போடு. யார் எனக்கு உள்ள போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் அதை செய்து கொண்டிருந்தான். அவன், ஆண்டவரே, உமது மகிமையை எனக்கு காண்பியும். நான் எகிப்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சிறந்த பேச்சாளன் அல்ல, என்னால் சரியாக பேச முடியாது. ஆனால் நீர் உமது மகிமையை நான் காணும்படி செய்யும் என்றான். அவர் அதை அவருக்கு காண்பித்தார். அவன் எகிப்துக்கு சென்று அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்பதை காண்பித்து அவைகளையே கூட கொண்டு சென்றான். அவன் பூமியில் உள்ள குருவியை கையில் எடுத்து ஆகாயத்தில் இருந்தபோது பெண்களும் வண்டுகளும் புழுதியில் இருந்து பறந்து வந்து பூமியை நிரப்பின. தேவனை தவிர வேறு யார் சிருஷ்டிக்க முடியும்? அவன் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு கரையில் ஊற்றினான். எகிப்தில் இருந்த ஒவ்வொரு துளி தண்ணீரும் ரத்தமாக மாறினது. தேவனை தவிர வேறு யார் அதை செய்ய முடியும்? அது என்னவா இருந்தது? அவன் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு தன்னை முழுவதும் ஒப்புவித்த காரணத்தால் அவன் மேசியாவானான். எகிப்தியர்கள் அதை இவ்விதம் புறக்கணிக்க முயன்றனர். அவிசுவாசிகள் அதை புறக்கணிக்க முயன்றனர். பாபரை விசுவாசிகள் அவர்களுடைய திட்டங்களை முயன்று பார்த்தனர். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக கொண்டு சென்றது. அது உண்மை. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தனர். அவன் மேசியாவாக இருந்தான். இப்பொழுது வனாந்திரத்தில் அந்த பிரச்சனை எழுகிறது. அங்குதான் அது கொண்டு வருகிறது. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் சகோதரரே. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த ஜனங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவித்தனர். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தீர்க்கதரிசியின் பிரசங்கத்தை கேட்டு மகிழ்ந்து கலிகூர்ந்தனர். அவர்கள் அவனை விசுவாசித்தனர். அவர்கள் அவனை பின்பற்றினர். ஆனால் வனாந்திரத்திலே தாத்தானு பெயர் கொண்ட ஒருவனும் கோரா என்னும் பெயர் கொண்ட ஒருவனும் எழுப்பினர். அவர்கள் இது ஒரு மனிதரின் விவகாரமாக இருக்க வேண்டுமா என்ன? மோசே அவன் ஒருவனை மாத்திரமே தேவன் அழைத்தார் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றனர். அந்த ஒரு மனிதன் செய்தியை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளினர். இல்லை, அவர்கள் அதை விரும்பவில்லை. தேவன் ஒரு நேரத்தில் ஒரு மனிதனுடன் மாத்திரமே ஈடுபட்டுக் கொண்டு வந்தார். அது எப்பொழுதுமே ஒரு மனிதனின் செய்தியாயிருந்தது. அவர் எப்பொழுது ஒரு மனிதனை தவிர அதிக நபர்களுடன் ஈடுபட்டார்? அது தனிப்பட்ட நபர், அது ஒரு குழுவல்ல. நீங்கள் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஓ அதை நான் விசுவாசிக்கிறேன் எனலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை வரவேற்கிறீர்கள், நீங்கள் அந்த எண்ணத்தை வரவேற்கிறீர்கள். இங்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றும், நான் விவாகம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் என்று வைத்துக் கொள்வோம். அவள் எல்லா வகையிலும் எனக்கு தகுதி உள்ளவளாய் இருக்கிறாள். அவள் அருமையான கிறிஸ்தவள். அவள் அபிதம் காணப்படுகிறாள், அவள் அபிதம் உடுத்துகிறாள், அவள் அபிதம் நடந்து கொள்கிறாள், அவள் அபிதம் வாழ்ந்து வருகிறாள். அவள் எனக்கு ஒரு நல்ல மனைவியாக அமைவாள் என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். ஆனால் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவள் என்னுடையவளாக ஆக மாட்டாள். செய்தியும் அவ்வாறே உள்ளது. நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளும் உணர்வோடு அது சரி என்று கூறலாம். ஆனால் நீங்கள் அதன் பாகமாக வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்களும் செய்தியும் ஒன்றாகி விடுகிறீர்கள். அப்பொழுது அபிஷேகம் மற்றவர்களுடன் தங்கியுள்ளது போல உங்களுடனும் தங்கியுள்ளது. இப்பொழுது சாத்தான் அவர் அதை விசுவாசிக்கவில்லை. அவன் தாத்தானும் மற்றவர்களும் அதை விசுவாசிக்காதபடி செய்து அவர்கள் எல்லோரும் அழிந்து போக காரணமாயிருந்தான். ஆனால் நீங்கள் ஒரு நிமிடம் பொறும் சகோதரன் பிரணாமே, நீங்கள் மூன்று பேர் என்று கூறினீர்கள். மோசே, யோசுவா, காலே, அது முற்றிலும் உண்மை. அது அப்படித்தான் இருந்தது. ஆனால் இங்கு நீங்கள் இரண்டு பேர் என்கிறீர்களே. நீங்கள் இங்கு அதாவது அங்கே ஒரு நீங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட சாத்தான் என்கிறீர்கள். ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனும் அங்கிருந்து இந்த மூன்று பேர்களையும் அபிஷேகம் பண்ணினார். சாத்தான் மாத்திரமே அபிஷேகம் பண்ணினார். ஆனால் மற்றொருவன் வருகிறார், வேறொருவன் வருகிறார். சில நிமிடங்கள் பொறுத்திருங்கள். அவன் காட்சியில் வருகிறான். அவனுடைய பெயர் பிலேயாம். அவன் படத்தின் மேல் ஆசை கொண்டிருந்த தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவன் கள்ள தீர்க்கதரிசி. எப்பொழுதுமே எல்லா விதமான தீர்க்கதரிசிகளும் இருந்து வந்துள்ளனர். இஸ்ரவேல் ஜனங்களுடன் வெவ்வேறு வகையான தீர்க்கதரிசிகள் இருந்து வந்துள்ளனர். முகஸ்துதி செய்யும் எதையும் ஆணித்தரமாக கூறாமல் முந்தியிருக்கும் தீர்க்கதரிசிகள், ராஜாவின் நன்மதிப்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று காலங்கடித்தவர்கள். சரி, ஆகாப்புக்கு இருந்த 400 தீர்க்கதரிசிகளைப் போல எல்லோருமே தங்கள் மத சம்பந்தமான பாணியில் உடுத்தியிருந்தவர்கள். அவர் உங்களிடம் சொன்னான், யோசபாத்திடம் அந்த மகத்தான ராஜா என்னிடம் நன்கு பயிற்சி பெற்ற 400 எபிரேய தீர்க்கதரிசிகள் உள்ளனர் என்றார். அவர்கள் எல்லோரும் அங்கு வந்து தீர்க்கதரிசனம் உரைத்தனர். ஆனால் அது தவறு என்று அறிந்து கொள்ள யோசபாத் தேவனை தனக்குள் போதிய அளவில் பெற்றிருந்தார். ஏனெனில் எலியா அந்த ராஜாவை சபித்தான் என்று அவருக்கு தெரியும். தேவன் சபித்ததை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவரால் அதை செய்ய முடியாது. அவன், நாம் விசாரித்த அறியினும் வேறு யாராயிலும் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டான். ஆகா, ஆம், இங்கு ஒருவன் இருக்கிறார். அவன் இம்லாவின் குமாரனாகிய மிகாயா. ஆனாலும் அவனை நான் வெறுக்கிறேன். அவன் எப்பொழுதுமே என்னில் குற்றம் கண்டுபிடித்து எனக்கு பொல்லாப்பை கூறுகிறவன் என்றான். சிங்கம் எப்படி கர்ஜிக்காமல் இருக்க முடியும்? தேவன் பேசிவிட்டான். யார் சத்தியத்தை கூறாமல் இருக்க முடியும்? அது தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாய் இருந்த போது அவன் அதை சபித்தே ஆக வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகளையும் கூட கொண்டிருந்தனர். அவர்கள் அநேக பேர்களாக இருக்கவில்லை, ஒருவன் மாத்திரமே இருந்தான். எக்காலத்திலும் அது அவ்வாறே இருந்து வந்துள்ளது. இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. ஒவ்வொரு காலத்தின் தீர்க்கதரிசியும் இந்த வார்த்தையாயிருக்கிறான். அது உண்மை. இந்த காலத்தின் தீர்க்கதரிசியும் கூட நாம் பெற்றுள்ள வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் அல்ல. ஒரு மெத்தோடிஸ்ட் தீர்க்கதரிசி, ஒரு பாப்டிஸ்ட் தீர்க்கதரிசி, ஒரு பெந்தேகோஸ்த தீர்க்கதரிசி, இவ்வாறு விதவிதமான தீர்க்கதரிசிகள் நாடு முழுவதிலும் உள்ளனர். இக்காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. நாம் இவ்வாறு பயணம் செய்து கொண்டு போகும் போது அவரை கவனியுங்கள். நாம் காண்கிறோம் யோசுவாவும் காலேபும், அதன் பிறகு கூலிக்கு அமர்த்தப்பட்ட பிலேயாம் இங்கு வருகிறார். அவன் என்ன செய்தான்? தேவன் அவருக்கு வார்த்தையை எடுத்து காண்பித்த பிறகும் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் மீறி சென்றான். அவன் இன்றைய ஸ்தாபனத்துக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறான். இன்னும் சில நிமிடங்களில் அதை, அதாவது தாத்தான் என்னவா இருந்தான் என்றும் மற்றவர்கள் என்னவா இருந்தனர் என்றும் நாம் காண்பிப்போம். பிலேயாம் ஸ்தாபனத்துக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினான். அவன் அதை செய்திருக்க கூடாது. அவன் அதை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்க வேண்டியவன். அது தவறென்று அவன் அறிந்திருந்தான். இருப்பினும் அதன் பிறகு அவன் என்ன செய்தான்? தேவன் அவனை எச்சரித்தார். இருப்பினும் அவன் எச்சரிப்பை மீறி சென்றான். அவன் பணத்தையும் புகழையும் அதிகமாக விரும்பினதால் அவர்களை சேர்ந்திருந்தான். இன்றைக்கு சபைகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அவை உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றன. எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொன்றாக, அடையாளங்கள், அற்புதங்கள் எவையாவும் இந்த கடைசி நாட்களில் நாடு முழுவதும் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் அவர்கள் அதற்குள் எப்படி பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றனர்? ஏனெனில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய புகழை அதிகமாக விரும்புகின்றனர். எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவர் பெந்தேகோஸ்தக்காரர். அவர் ஜனங்களிடம் இந்த செய்தியை பிரசங்கித்து சபைகளை ஒன்றாக இணைக்க முயன்று வருகிறார். அவர் நாம் இந்த மத சம்பந்தமான அசைவுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஏன் அவர்களில் சிலர் கிறிஸ்துவின் சபை கன்னிப்பிறப்பிலும் அநேக போதங்களிலும் நம்பிக்கை இல்லாத அநேக ஸ்தாபனங்கள் அதை சேர்ந்துள்ளன. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? முன்பதற்கு ஆமேன் என்று கூறினீர்கள், இப்பொழுது என்ன கூறுவீர்களோ என்று நான் கேட்கிறேன். ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்றும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவன் என்றும் கூறிக்கொண்டு வார்த்தை ஏற்று மீண்டும் மாறாதாக உள்ளது என்பதை எப்படி வருதளிக்க முடியும்? உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் 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 என்று சொல்லி ஆமோதிக்கும். வார்த்தை ஒன்றை கூறினால் நீங்கள் அது சத்தியம் என்பீர்கள். ஆமே, ஏனெனில் நீங்கள் வார்த்தையுடன் இணங்கியிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடன் இணங்கியிருக்கிறீர்கள், நீங்களும் தேவனும் ஒன்றாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அவருடைய குமாரன் அல்லது அவருடைய குமாரத்தியா இருக்க அவருக்காக உங்களை ஒரு மேசியாவாக்கி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை உங்களுக்குள் வாழ்ந்து தன்னை வெளிப்படுத்துகிறதாய் உள்ளது. கவனியுங்கள், பிலேயாம் இவைகளை மீறி சென்றார். அவன் ஒரு பரிபூர்ண ஸ்தாபனமாக அவர்களுடைய சுவைக்கு பூரண பதிலாக இருந்தான். அதுதான் தாத்தானுக்கு தேவையாயிருந்தது, அதுதான் கோராவுக்கு தேவையாயிருந்தது. அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்க விரும்பினர். அவர்கள் எங்களுக்கு இங்கு எல்லா இடங்களிலும் பரிசுத்த மனிதர் இருக்கின்றனர் என்றனர். இரண்டு பேர் எவ்வளவு நன்றாக ஒருமித்து நடந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. அவர்களிடையே கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். நமது மூக்குகள் ஒன்றாக இல்லை, நமது கைவிரல் ரேகைகள் ஒன்றாக இல்லை. நம்முடைய காரியங்கள் எத்தனையோ இருப்பினும் நாம் ஒருவருக்கொருவர் ரத்த தானம் செய்ய முடிகிறது. இரட்டை பிள்ளைகளுக்கு இடையேயும் கூட வித்தியாசம் உள்ளது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், தேவன் அந்த அசைவுக்குள் ஒருவனை தெரிந்து கொள்கிறார், மற்றவன் அதை விசுவாசிக்கிறான். அவர் முதலில் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அந்த ஒரு மனிதனில் இருந்து பல மனிதர்களை உண்டாக்கினார். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் பிழைக்கிறார்கள். அவன் மரணத்துக்கான ஒரு வழியை உண்டாக்கினான், அவர்கள் எல்லோரும் அதற்குள் நடந்தார்கள். அவர் ஜீவனுக்கான ஒரு வழியை உண்டாக்கிற போது பலர் அதற்குள் நடந்து ஜீவனை பெறுகின்றனர். ஒரு மனிதன் மூலமாக, 12 மனிதர் மூலமாக அல்ல, மரணம் பிரவேசித்தது. அதற்கு 12 மனிதர் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தார், ஒரு மனிதர் அதற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இது ஒருபோதும் முழங்காலில் நடந்து சென்று மரியாளே வாழ்க போன்றவைகளை உச்சரித்து மரித்தவர்களின் புகழை பாட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஈவு இலவசமாக கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு மரித்தார். அவர் கடனை முழுவதுமாக செலுத்தி விட்டார். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாமும் அதற்காக வேற ஏதாவது ஒன்றை கூற விரும்புகிறோம். இதை இப்பொழுது கவனியுங்கள். இந்த மனிதர் மோசையில் நடந்து சென்று பாருங்கள், இந்த கூட்டத்தில் நீ ஒருவன் மாத்திரமே இருப்பதாக உன்னை பாவித்துக் கொள்ள முயல்கிறாய், நீ ஒருவன் மாத்திரமே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்றனர். மோசேக்கு அவர் நிமித்தம் தலைப்பு ஏற்பட்டது. அவன் திரும்பி சென்று பிதாவே என்றான். அவர்களிடமிருந்து பிரிந்து வா நான் என்றான். அப்பொழுது மோசே தேவனுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இங்கு வாருங்கள் என்றான். தேவன் பூமியை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டார். சரியா? அதை குறித்து யோசித்துப்பார் சகோதரனே. ஓ என்னே, அவர்கள் ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை? அவர்கள் ஏன் இந்த மோசே தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவன் என்று விசுவாசிக்கவில்லை? அவர்கள் ஏன் அவனோடு வாதாடினர்? தேவனுடைய கரத்தை அவர்கள் கண்டு அக்கிரிஸ்தவத்தின் கீழ் அவர்கள் சென்ற போதிலும் எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டும் குற்றம் சொல்லிக் கொண்டும் இருந்தனர். மோசே அவருடைய அபிஷேகம் பெற்ற மேசியா என்பதை நிரூபித்திருந்தார். நீங்கள் பாருங்கள், அதன் பிறகும் அவர்கள் பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் வித்தியாசமான ஒன்றை விரும்பிக் கொண்டிருந்தனர். பெந்தேகோஸ்தேக்காரரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஸ்தாபனம் என்று அழைக்கப்படும் குழப்பத்தை விட்டு வெளிவந்து பெந்தேகோஸ்தேக்காரராக ஆனீர்கள். நீங்கள் ஏன் அதற்கே திரும்பி செல்ல விரும்பினீர்கள்? உமி வரவேண்டியதாக இருந்தது. இப்பொழுது தானியம் இன்னும் தோன்றவில்லை. பாருங்கள், கவனியுங்கள், அவர்கள் அப்படித்தான் செய்தனர். அது அவர்கள் இருதயத்தில் இருந்தது. அவர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், அவர்கள் அனைவரும் அதிலிருந்து ஒரு பெரிய மதத்தை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்று தாத்தான் என்ன கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பேதுரும் கூட மறுரூப மலையின் மேல் அதே எண்ணமுடையவனாயிருந்தான். அவன் இங்கு நாம் மூன்று குழாரங்களை போடுவோம், ஒன்று மோசேக்கு, ஒன்று நியாயப்பிரமாணத்துக்கு, ஒன்று தீர்க்கதரிசிகளுக்கு, ஒன்று என்றான். அவர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு சட்டம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. அவர்கள் பார்த்தபோது இயேசுவை மாத்திரம் கண்டனர். அவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார். நீங்கள் செவி கொடுக்க வேண்டியது அந்த வார்த்தைக்கு மாத்திரமே. எந்த காலத்திலும் அது அவரே. இந்த காலத்தில் வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கண்டு தேவரை அபிஷேகிப்பதை கவனித்து அதனுடன் செல்லுங்கள். அவ்வளவுதான். அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தனர். அதை வழிநடுக தொடர்ந்தவர்கள் அந்த தேசத்தை அடைந்தனர். மற்றவர்களோ அழிந்து போயினர். கவனியுங்கள், அவர்கள் வார்த்தையுடன் உலகம் கலந்திருக்க விரும்பினர். அது அவர்கள் தவறு செய்ய காரணமாக இருந்தது. அது அவர்களுக்கு என்ன செய்தது என்று கவனியுங்கள். வார்த்தை, அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனால் அதை இழந்து போயினர். பாருங்கள், போலியானது இருக்க வேண்டும். முதலில் உங்களிடம் உண்மையான நாணயம் இருந்தால் மாத்திரமே அதிலிருந்து போலியானது உண்டாக்க முடியும். அவர்கள் போலியானதை பெற்றிருந்தனர். தேவன் அதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதை அவர் காண்பித்தார். வார்த்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதன் மூலம் அது எவ்வளவு பூரணமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். மோசே தீர்க்கதரிசனம் உரைத்ததெல்லாம் நிறைவேறி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல அவர் அழைக்கப்பட்டார் என்பதை அது உறுதிப்படுத்தியது. மோசே தீர்க்க தரிசனம் உரைத்த அனைத்தும் அங்கேயே நிறைவேறினது. அதில் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. நீங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிந்திருப்பது என்ன ஒரு சாக்கியமாக இருந்திருக்க வேண்டும். மற்றும் அங்கே அதற்கு பிறகு அவன் அவர்களிடம் செய்தியை உரைத்த போது அவர்கள் அதை முதலில் விசுவாசிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவன் அவர்களை வெளியே கொண்டு வந்த பிறகு தேவன் நீ வனாந்திரத்தில் சந்தித்த அக்னிஸ்தம்பம் நானே என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன் என்றார். எனவே அவர்கள் எல்லோரையும் மலையடி வாரத்தில் கூடி வரும்படி செய்கின்றார். அவர் சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து இடிமுழக்கமிட்டார். அப்போது ஜனங்கள் தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களோடு பேசட்டும், அவர் பேச வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது தேவன், இனிமேல் நான் இவர்களோடு இப்படி நேரடியாக பேச மாட்டேன், ஆனால் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன், அவர் நாமத்தில் பேசுவார் என்றார். பாருங்கள், எனவே தேவன் எப்பொழுதும் அதைத்தான் செய்து வந்திருப்பதாக நாம் காண்கிறோம். அதை ஏன் அவர்களால் தொடக்கத்தில் காண முடியவில்லை? இவை எல்லாவற்றையும் அவர்கள் கண்ட பின்பும் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்லும் செய்திக்கு விரோதமாக அவர்கள் ஏன் முறுமுறுக்க வேண்டும்? அந்த செய்தி அவர்களை முதலில் வெளியே கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொண்டு சென்று கொண்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் அதற்கு விரோதமாக முறுமுறுத்தனர். அவர்கள் எவ்வளவு பூர்ணமாக தினந்தோறும் தேவனுடன் நடந்து சென்றிருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வனாந்திரத்திலே அது வாழ்வதற்கு என்ன ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கும்! இரவு நேரத்தில் இரவில் விழுந்த மன்னாவை அவர்கள் காலையில் சேகரித்து புசித்தனர். உங்களுக்கு தெரியுமா, அது அவர்களுக்கு மிகவும் சர்வசாதாரணமான காரணத்தால் அவர்கள் இந்த அப்பம் எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று. நமக்கும் அது அப்படித்தான் உள்ளது. நான் இந்த சிறு குழுக்களை நினைத்து பார்க்கிறேன். என் சொந்த சிறு ஊழியத்தில் நாடு முழுவதிலுமே தெய்வீக சுகம் பெறுதலை கண்டது மாத்திரமல்ல, அது எப்பொழுதும் இருந்து வருகிறது. தெய்வீக சுகம் பெறுதல், சுகம் பெறுதலுக்கென தேவன் எப்பொழுதும் எங்காவது ஒரு வாய்க்காலை வைத்திருந்தார். ஒருமுறை அவர் ஒரு தேவ தூதனையும் கூட அனுப்பி குளத்தை கலக்க செய்தார். அவர் எல்லா விதமான காரியங்களும் வனாந்திரத்தில் வெண்கல சபம் இருந்தது. நாம் தெய்வீக சுகமளித்திற்கான அடையாளங்களை எப்பொழுதும் பெற்று வந்திருக்கிறோம். அதை குறித்து இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. தெய்வீக சுகமளித்தல் என்பது ஜனங்களின் கவனத்துக்கு அவரும் ஒன்று. யாருமே தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைக்கு நன்கொடை கொடுப்பார்கள். அவர்கள் பாடல் ஆராதனைக்கு நன்கொடை கொடுப்பார்கள். ஆனால் இழந்து போன ஆத்மாவை குறித்து வரும்போது அவர்கள் அதனுடன் எவ்வித தொடர்பு கொள்ள விரும்புவதில்லை. பாருங்கள், அது ஏறக்குறைய சரிதானே, புரிகிறதா? நமக்கு எல்லாம் உள்ளது. இழந்து போன ஆத்மாவுக்கு நாம் ஒன்றையும் செய்ய விரும்புவதில்லை. அவன் இருளில் தடுமாற அனுமதிக்கின்றனர். அவர்கள், பாருங்கள், அது பரவாயில்லை, அவன் சபையை சேர்ந்திருக்கிறான், அது எந்த காரியத்தையும் புண்படுத்தாது என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் என்ன காண்கிறோம் என்றால், நம்மால் முடிந்தவரை இங்கே நாம் வேகமாக முடிப்போம். இது எவ்வளவு பூர்ணமாக அமைந்திருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களை நான் நோக்கி பார்க்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை கொண்டு தொடங்கினார். அவைகளை நாம் அனைவரும் அனுபவித்தோம். பிறகு கவனியுங்கள், அதை பின்தொடர்ந்து செய்தி வருகிறது. என்ன நடந்தது என்று கவனியுங்கள். நடந்து கொண்டிருந்த போது தனியாக அல்ல, கூட மனிதர்களுடன் ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமி முழுவதையும் குலுக்கி அங்கு நிற்பதை கண்டேன். செய்தித்தாள்கள் அதை குறித்து எழுதின. இது நடப்பதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே அது முன்னிறைக்கப்பட்டது. அங்கு அவர் நின்று கொண்டு, காலம் சமீபமாய் உள்ளது, திரும்பிப்போ, சீர்திருத்த காலத்திலும் மற்ற காலங்களிலும் மறைந்து கிடந்த ஏழு முத்திரைகளின் ரகசியங்களை திறந்து அதை வெளிப்படுத்து என்றார். அதன் பிறகு சபத்தில் வித்து இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் குருவானவர்கள் என்ன செய்கின்றனர்? அதை எடுத்து சொல்வதற்கு பதிலாக, ஏன் லூத்தர் இதை கூறினார், இப்படி கூறினார் என்கின்றனர். அவர்கள் அதை ஒருபோதும் காணவே மாட்டார்கள். பாருங்கள், ஆனால் அதை விசுவாசிக்கும் நமக்கு எத்தகைய ஒரு சாகியம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நடப்பது என்பது. அங்கு நின்று கொண்டு ஆகாயத்திலிருந்து ஒரு சுழல் காற்று இறங்கி வருவதை கண்டேன். நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு மலையை அது இரண்டாக பிளந்து மரங்களின் உச்சியை முறித்து போட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தன. அதிலிருந்து வார்த்தை முடங்கி மூன்று முறை குலுக்கி அது மேற்கு கரைக்கு செல்வதை கவனிக்கிறது. அது அங்கு சென்று அலாஸ்காவை குலுக்கிறது. அது உரைத்தபடியே மேற்கு கரையை தாக்கிறது. சரியாக அதற்கு முந்தின நாள் நான் ஒரு பாறையை எடுத்து ஆகாயத்தில் எறிந்து கர்த்தர் உரைக்கிறதாவது, அந்த நேரம் இங்கு வந்துவிட்டது. பூமியிலே நியாயத்திற்குகள் தொடங்கும், பூமி எழுச்சிகள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் சம்பவிக்கும், மேற்கு கரை முழுவதும் குலுங்கும் என்றேன். அது எவ்வளவு பிழைகின்றி நிறைவேறினது பாருங்கள். நாளுக்கு நாள் அவர் உரைத்தபடியே நடந்து வருகிறது. சகோதரரை, அதை நாம் எப்படி புறக்கணிக்க முடியும்? நம்முடைய விசுவாசத்தை நாம் அவர் பேரில் வைத்திருப்போம். அவர்கள் இவர் யார் என்று கேட்கின்றனர். இவர் யார் என்று நமக்கு தெரியும். இவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அக்கிரிஸ்தம்பம் மோசேயின் காலத்தில் அது என்ன செய்தது என்று பாருங்கள். இன்றைய அக்னி ஸ்தம்பத்துக்கு அது முன்னடையாளமாக இருந்தது. அது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் என்று அவர்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை? அவர்கள் தவறாக அதை வியாக்கியானம் செய்து அதை தவறாக புரிந்து கொண்டிருந்தனர். ஏவாள் செய்தது போல அவர்கள் இப்பொழுது செய்கின்றனர். பிலேயாமும் அவருடைய போதகமும் அவர்களுக்கு சரியாக இருந்தது. அது அவர்களுடைய சுவையுடன் ஒத்துப்போனது. பண்டிகையின் போது பாருங்கள், மோவாபியரின் பண்டிகையிலே பாருங்கள், ஓ, அவர் என்ன சொன்னார், அது எவ்வாறு இன்றைய காட்சிக்கு முன்னடையாளமாக இருந்தது என்பதை பாருங்கள். உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், கவனியுங்கள், இன்னும் சிறிது நேரம் மோவாபியரின் பண்டிகை. பாருங்கள், அவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியவில்லை என்று பிலேயாம் கண்டபோது அவர் அவர்களை ஒன்று சேர்த்து ஸ்தாபனமாக்கினார். அவர்களை அவனால் சபிக்க முடியவில்லை என்று கண்டபோது அவன் அதிகமாக அவர்களை சபிக்கும்தோறும் தேவன் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்துக் கொண்டே சென்றார். அப்படி தொடர்ந்து பாருங்கள், அவர்கள் அதைத்தான் பெந்தேகோஸ்தேக்காரருக்கு செய்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தொடங்கின போது, நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள், உங்களை ஒன்றுமில்லை, நீங்கள் எரிந்து போய் விடுவீர்கள், நீங்கள் மூடபக்தி வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டம் என்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உங்களை சபிக்கும்தோறும் நீங்கள் பெருகிக் கொண்டே வந்தீர்கள். தேவன் தமது செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். தொடக்கத்தில் இருந்த பழைய அசம்பிளி என்ற சபை பொதுவான ஆலோசனை சங்கத்தில் இருந்து அவர் அவைகளை தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ள விலக்கிக் கொண்டு வந்தார். அதன் பிறகு ஒருவர் இந்த பக்கமும் வேறொருவர் அந்த பக்கமும் மற்றொருவர் அந்த பக்கமும் குதித்து இந்த அந்த ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டனர். தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். இப்பொழுது பாருங்கள், அவர் உங்களை சபிக்க முடியாது என்பதை கண்டார். பாருங்கள், எனவே அவன் என்ன செய்ய போகிறான், உங்களை ஸ்தாபனமாக்க போகிறான், உங்களை கொண்டு வருவார். ஓ, எப்படியும் நாம் அனைவரும் ஒன்றுதான். பாருங்கள், நாம் அனைவரும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். பிலேயாம் அதைத்தான் செய்தார். யூதா அதை குறித்து நம்மை எச்சரித்திருக்கிறான் அல்லவா? அவர்கள் வழியே நடந்து பிலேயாமின் உபதேசத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசுகிற பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யூதா நம்மை இதை குறித்து வேதாகமத்தில் எச்சரிக்கவில்லையா? அவர்கள் தொடக்கத்திலிருந்தே காயினை போல் கூலிக்கு வேலை செய்தவர்கள், சபைக்கு சென்று சபைகளை கட்டி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினவன். அவர்கள் காயினுடைய வழி நடந்தனர். அவர்கள் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி அவர்கள் கோரா எதிர்த்து பேசுகிற பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். யூதா இன்று காலை உங்களுக்கு முன்பாக நாம் விவரிப்பது போல, நாம் செய்து வருவது போல் முழுவதும் விவரிக்கிறான். முழுவதும் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கோரா எதிர்த்து பேசின பாபத்துக்குள்ளாய் கெட்டு போனார்கள். அது எவ்வளவு மோசம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த கோரா செய்ததை சிந்தித்து பார்க்கும் போது பாருங்கள், பிலேயாம் நாம் எல்லோரும் பண்டிகைக்கு போவோம், நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்றார். மோவாபிய தேவனை விசுவாசித்தனர். அவர்கள் லோத்தின் குமாரத்தியின் சந்ததியினர். பாருங்கள், நாம் எல்லோரும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். அடிப்படையில் நோக்கும் போது அவர்கள் கூறினது முற்றிலும் உண்மையில். பிலேயாமை கவனியுங்கள், அவன் இன்றைய நல்ல பாப்டிஸ்ட் அல்லது பிரஸ்பிடேரியனை போல அடிப்படையில் சரியானவன். அவன் அங்கு வருகிறான். அங்கு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தனர். மோவாப் ஒரு தேசம், இஸ்ரவேல் ஒரு தேசம் அல்ல. அந்த காலத்தில் அவர்கள் ஜனங்களாய் மாத்திரம் இருந்தனர். ஆனால் சிறிது கழித்து அவர்கள் தேவனுடைய வழியில் செல்ல விரும்பவில்லை. அவர்கள் மற்ற தேசங்களைப் போல் இருக்க விரும்பினர். அப்பொழுதுதான் அவர்கள் தவறினர். ஆனால் அவர்கள் தேவனோடு நிலைத்திருக்க விரும்பின வரைக்கும் சரியாயிருந்தனர். பிள்ளையா வந்து அவன் நோக்கி பார்த்து, பாருங்கள், என்னை போதர்களில் ஒருவர் வேறொருவரின் மனைவி விவாகம் பண்ணினார் என்று எனக்கு தெரியும் என்றார். இப்படிப்பட்ட மற்ற காரியங்கள் அனைத்தும் அங்கு நிறையிருந்தன என்பது நிச்சயம். ஓ, அவன் பாளையத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரத்தை கேட்க மறந்து போனான். அவன் அடிக்கப்பட்ட கண்மலையையும் பாவ நிவாரணத்துக்காக அங்கு தொங்கிக் கொண்டிருந்த வெண்கல சர்பத்தையும் காணவில்லை. அவர்கள் எந்த ஸ்தாபனத்துடனும் இணைந்திருக்கவில்லை என்பதை அவன் உணரவில்லை. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையோடு இணைந்திருந்து அதில் நடந்து கொண்டிருந்தனர். பாருங்கள், பிள்ளையாம் அடிப்படையாக எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டுங்கள் என்றார். அதுதான் யெகோவாவுக்கு தேவையாயிருந்தது. அதைத்தான் யெகோவா இரு சாராரிடமிருந்தும் பெற்றுக் கொண்டிருந்தார். சரி, அதன் மேல் ஏழு கன்றுக்குட்டிகளை கட்டுங்கள். அதைத்தான் அவர்கள் பாளையத்தில் செய்து கொண்டிருந்தனர். எனக்காக ஏழு ஆட்டுக்கடாக்களை அதன் மேல் வையுங்கள். ஏனெனில் என்றாவது ஒரு நாள் மேசியா வரப்போகிறார். சரி, பாருங்கள், அடிப்படையில் இருவரும் சரியாயிருந்தனர். அடிப்படையில் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களை அதில் பிடிக்க முடியவில்லை என்று அவன் கண்டபோது அவன், நாம் ஒன்று சேர்ந்து ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அங்குதான் அவர்கள் தவறு செய்தனர். பெந்தேகோஸ்தே மற்ற சபைகளைப் போல் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட போது அங்குதான் அது தவறு செய்தது. நான் உங்கள் சத்துரு அல்ல, நான் உங்கள் சகோதரன். இந்நாட்களில் ஒன்றில் அது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு ஒரு கால் சிறிது நாட்கள் பிடிக்கும். சூரியனும் சில சுற்றுகள் சுற்ற வேண்டியிருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிலேயாமின் போதகம் அவர்களில் பதிந்தது. நாம் எல்லாம் ஒன்றுதான் என்பதைத்தான் அவர்கள் விரும்பினர். பாருங்கள், எனவே அவர்கள் சென்றனர். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும் மற்றும் எல்லோருமே அவர்களுடன் சென்றனர். பண்டிகையின் போது பிலேயாம் ஒரே தேவன் உண்டென்று நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம், அதை நாம் விசுவாசிப்போம் என்றார். அவர்கள் எதை எதிர்நோக்கி இருந்தனரோ அது அப்படியே. மெத்தோடிஸ்டுகளும் பேப்டிஸ்டுகளும் அவருடைய ஸ்தாபனத்தின் காரணமாக ஒன்றாக இணைய முடியவில்லை. ஆனால் நாம் எல்லோரும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஸ்தாபனம் ஒன்றை உண்டாக்குவோம் என்றால் அதற்கு சரி என்று ஆமோதம் தெரிவிக்கின்றனர். நீங்கள் ஓ, பெந்தேகோஸ்தேக்காரர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அன்று நாள் அவர்கள் மிஸ்ஸௌரியில் என்ன செய்தனர்? நீங்கள் செய்தித்தாளை நிச்சயமாக படிக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் படிக்க மாட்டீர்களா? இல்லை, பெந்தேகோஸ்தேக்காரராகி நீங்கள் அல்ல, ஜனங்கள் அல்ல. ஆனால் அது நீங்கள் அல்ல, அங்குள்ள அரசாங்கம் உங்களை தூண்டுகிறது. அந்த தலைவர் உங்களை திசை திருப்புகிறார். அது உண்மை. அதனுடன் செல்லாதீர்கள். அதிலிருந்து விலகி நில்லுங்கள். அது மிருகத்தின் முத்திரை. உங்களால் முடியும் வரைக்கும் வேகமாக அதிலிருந்து விடுபடுங்கள். பாருங்கள், அது மத சம்பந்தமான, அதாவது அது அந்த அரசாங்க தலைவரின் தூண்டுதலாய் உள்ளது. நாம் ஜெர்மனியுடனோ அல்லது வேற எந்த நாட்டுடனோ போருக்கு சென்றிருக்க மாட்டோம். இது மாத்திரம், இங்குள்ள சில பெரிய அரசியல்வாதிகள் துப்பாக்கி உற்பத்தி செய்வதால் போரை தொடங்கி அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம், என் பிள்ளை அங்கு சென்று அதற்காக இறந்து அவ்வாறு கிடைக்கக்கூடிய ரத்தம் தோய்ந்த பணம் எனக்கு வேண்டாம். பாருங்கள், அதுதானது. அரசியல் தான் அவிதம் செய்கிறது. முழு உலகமும் பிசாசின் ஆதிக்கத்தில் உள்ளது. அப்படித்தான் இயேசு கூறினார். இயேசு வந்து ஆயிரம் வருட அரசாட்சியின் போது ஆட்சியை எடுத்துக் கொள்ளும் வரைக்கும் இந்நிலை சரியாகாது. ஆனால் இப்பொழுது நமக்கு இந்த தொல்லைகள் உள்ளன. நாம் இப்பொழுது வேகமாக சென்று இதை முடித்து விடுவோம். அவர்கள் எதிர்நோக்கி இருந்த அதே காரியம், அதைத்தான் அவர்கள் விரும்பினர். மோவாபியரின் பண்டிகையில் சாத்தான் வெற்றி பெற்றார். அவருக்கு வேறொன்றும் கூட வருகிறது. அவர் அவர்கள் எல்லோரையும் அதே விதமாக ஒன்று சேர்க்கிறான். காத்திருங்கள், திடீரென்று அவர்கள் என்ன செய்தனர் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அது முன்பு நடந்தது போலவே அது நிறைவேற நீண்ட காலம், 3 அல்லது 4 ஆண்டுகள் பிடிக்கவில்லை. கள்ளத்திற்கதரிசியாகிய அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி தேவன் நாடு முழுவதும் எச்சரிக்கையை அனுப்பி அவர்களிடம் அதை விட்டு வெளியே வாருங்கள், அதை விட்டு வெளியே வாருங்கள், அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறினார். அவர்களோ அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அங்கேயே தரித்திருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கின்றனர், வார்த்தைகளை அசட்டை செய்கின்றனர், அடையாளங்களை அசட்டை செய்கின்றனர், நமக்கு இப்பொழுதுள்ள காரியங்களை அசட்டை செய்கின்றனர். அவர்கள் அப்படி கவனியுங்கள், ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு செய்தியாளனை அனுப்பி ஒரு செய்தியை தொடங்கிற போது, அந்த சபை, அந்த ஜனங்களை கொண்ட கூட்டம் ஸ்தாபன பண்டிகைக்கு சென்ற போது அவர்கள் அங்குதான் அதை செய்கின்றனர். அங்குதான் அசம்பிளி சபையாகி நீங்களும் செய்தீர்கள், அங்குதான் ஒருத்துவக்காரராகி நீங்களும் செய்தீர்கள், அங்குதான் மற்றவர்களாகி நீங்களும் செய்தீர்கள். அந்த ஸ்தாபன பண்டிகையை நீங்கள் தேவன் ஆதி முதற்கொண்டு சபித்த அதே காரியத்துக்கு திரும்பி சென்றீர்கள். அது முற்றிலும் உண்மை. சபைக்கு ஒரு எடுப்புதல் உண்டான எந்த நேரத்தில், லூத்தரின் காலத்தில், அப்பொழுது அவர்கள் சரியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது உண்மை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஸ்தாபன பண்டிகைக்கு பிளேயாவின் பண்டிகைக்கு அழைக்கப்படும் போது தொல்லை தொடங்குகிறது. ஓ, லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே, இவர்கள் அனைவருமே அதற்கு இரையானார்கள். கவனியுங்கள், அப்பொழுதுதான் காலடி எடுத்து வைத்து என் சார்பிலும் தேவன் சார்பிலும் இருப்பவர்கள் யார் என்று கேட்டார். ஆமென். அப்பொழுதுதான் லேவியர் பட்டயத்தை உருவி பாளையம் எங்கும் சென்று அதனுடன் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் கொன்று போட்டனர். ஆமென். எல்லோரையுமே, மோவாபிய பெண்ணை கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் ஒன்றாக சேர்த்து உருவ குத்தி கொன்று போட்டனர். அந்த வேலை வந்துவிட்டது. அந்த மனிதர் எங்கே? ஆரோனின் குமாரர் எங்கே? தேவனுடைய வசனமாக இருவரும் கற்புள்ள இந்த பட்டயத்தை உரையிலிருந்து வெளியே எடுக்க சித்தம் கொள்ளும் ஆசாரியர்கள் எங்கே? எனக்காகவும் தேவனுக்காகவும் நிற்பவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. அவர்கள் எங்கே? எவ்வளவுதான் அழைத்தாலும் அழைத்தாலும் யாரும் பதில் கொடுப்பதில்லை. நான் கூறுவது புரிகிறதா? நமக்கு அது புரிவதில்லை. ஏதோ தவறு உள்ளது. கவனியுங்கள், அங்கே அவர்கள் அப்பொழுதுதான் மோசே எழுது நின்று இவைகளை கூறினார்.
Their sin that they did there when they denominated
கவனியுங்கள், அவர்களுடைய பாவம், அவர்கள் அங்கு செய்த பாவம், அவர்கள் மோவாபியருடன் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அவர்களுடன் ஒரே சரீரமாக ஆனபோது அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே இல்லை. இதை ஒரு நிமிடம் வலியுறுத்தப் போகிறேன். நேரமாகிவிட்டது, ஆனால் ஒரு நிமிடம் மாத்திரம். அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே இல்லை. அவர்களை ஒருவராவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கவே இல்லை. பரிசுத்த யோவான் 6 இயேசு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் 6 இயேசு சொன்னார், அவர்கள் எங்கள் பிதாக்கள் மன்னாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் பெந்தேகோஸ்தைக்காரர்கள். சகோதரனே, அவர்கள் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் உண்மையானதை பெற்றிருந்தார்கள். இயேசு, அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்தார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் நித்திய காலமாக அழிந்து விட்டார்கள் என்றார். அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே இல்லை. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் தேவனுடன் செய்திருந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு தேவனுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத கூலிக்கு அமர்த்தப்பட்ட தீர்க்கதரிசி ஆகிய பிள்ளையாமுடனும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். பிள்ளையாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அவன் தேவனுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். ஆனால் அவன் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க தீர்மானம் கொண்டான். மதியீட்டை உங்களால் காண முடிகிறதா? இதில் நீண்ட நேரம் என்னால் நிலைத்திருக்க முடியும், ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், கவனியுங்கள், அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தின் கீழ் தங்கியிருந்து மன்னாவை புசித்து மற்றவர்களை செய்து அவர்கள் எல்லோருக்கும் மன்னிக்கப்படவே இல்லை. உண்மையான செய்தி பல புரட்சிக்கு வந்த நேரத்தில் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். அவர்கள் ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு பெரிய தேசம். நான் ஒன்றுமே, நாம் ஒரு தேசமாக கூட இல்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் விவாகம் செய்து கொள்வோம், அப்பொழுது நாம் நன்றாகி விடுவோம். நாம் அவர்களுடன் இருந்து விடுவோம். அது ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. அது அவர்களுக்கு ஒருபோதும் ஒரு காலம் மன்னிக்கப்படவே இல்லை. இயேசு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். மரித்தார்கள் என்பதன் மூல சொல்லை நாம் எபிரேய மொழி அல்லது கிரேக்க மொழியில் காண்போமானால் அல்லது ஆங்கிலத்திலும் கூட அது நித்திய பிரிவினை என்று பொருள்படும். என்றென்றுமாக அழிந்து போதல், அது உண்மை. ஓ ஆமா, அவர்கள் அற்புதங்களை கண்டனர். அவர்கள் வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதை கண்டனர். அவர்கள் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை புசித்தனர். அவர்கள் பாவ நிவாரணத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவித்தனர். அடிக்கப்பட்ட கண்மலை தண்ணீர் கொடுப்பதை அவர்கள் கண்டனர். அதன் தண்ணீரை அவர்கள் பருகினர். அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதை அறிந்திருந்தனர். ஆனால் அந்த வார்த்தையை அளிக்கும் போது நீங்கள் அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அவர் மூன்று பேர்கள் இருப்பதாக கூறவில்லை. வேத வாக்கியங்களின் மகத்தான அடிப்படைகள் யாவுமே. அன்றொரு இரவு ஒரு மனிதன் என்னிடம் வந்து கிறித்துவத்தை குறித்து பேசி நான் எங்கு தவறாயிருக்கிறேன் என்று காண்பிக்க வந்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான நல்ல கிறித்துவ நண்பர்கள் உண்டு. அவர்கள் அந்த பாபிலோனில் உள்ளனர். எனக்கு அந்த பாபிலோனில் நிறைய ஒருத்துவக்கார நண்பர்களும் உண்டு. பாருங்கள் என்ன நேர்ந்தது. அவர் அது சொல்லியல் சகோதரன் பிரணாமே, நீங்கள் கிறித்துவத்தை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நான் நிச்சயமாக நீர் சொல்லுகிறபடியே அதை சொல்லியல் என்று வைத்துக் கொள்வோம். அதை எந்த விதமாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றேன். அவர் நான் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் என்றார். நான் அது நல்லது என்று. அவர் நான் ஒரே தேவன் உண்டென்றும் தேவத்துவத்தில் மூன்று ஆட்கள் உள்ளதாகவும் விசுவாசிக்கிறேன் என்றார். நான் நீங்கள் பயோலா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணாக்கன் அல்லவா என்று அவர் ஆம் என்றார். நான் அப்படித்தான் எனக்கு தோன்றினது.
I said, that don't speak very good for your education.
ஆனால் அது நீங்கள் பெற்றுள்ள உயர்தர கல்விக்கு பொருத்தமானது அல்லவே. மூன்று ஆட்களும் ஒரு தேவனுமா? வெப்ஸ்டர் அகராதியின்படி ஒரு ஆளுக்கு ஆழ்தன்மை இருக்க வேண்டும். திருவாளரே, அப்படியானால் நீங்கள் மூன்று கடவுள்களில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்றேன். ஆழ்த்தன்மை இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளாக இருக்க முடியாது. ஒரு ஆள் என்று சொல்வதற்கு ஆழ்த்தன்மை இருக்க வேண்டும். அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அவர் பாருங்கள் சகோதரன் பிரணாமே, உங்களுக்கு தெரியுமா வேத பண்டிதர்களால் கூட அதற்கு விளக்கம் தர முடியவில்லை என்றார். நான் அது முற்றிலும் உண்மை. வார்த்தை வேத பண்டிதரிடம் வருவதில்லையே என்றேன். நான் வேதம் அனைத்துமே வெளிப்படுத்தலுடன் இணைந்துள்ளது. எந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றேன். பாருங்கள் ஆமேன், அங்குதான் காரியமே உள்ளது. பார்த்தீர்களா? ஆனால் இந்த காரியங்களுக்கு வரும்போது ஓ என்ன, இப்பொழுது நாம் துரிதப்பட்டு நம்மால் முடிந்தால் வேகமாக முடிக்க பிரயாசப்படுவோம். சில வேத வாக்கியங்களையும் குறிப்புகளையும் நான் கூறாமல் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் செய்த கிரியைகளுக்கு அவர்கள் மன்னிக்கப்படவே இல்லை. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவித்தனர். அதை மறந்து விடாதீர்கள். இதை மறுபடியும் கூறப்போகிறேன், அவர்கள் அதற்காக ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. இந்த ஒலிநாடா உலகம் முழுவதும் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், இது ஆப்பிரிக்காவில் உள்ள முகாம்களிலும் இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் போட்டு கேட்கப்படுகிறது. இது வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது, வெவ்வேறு முகாம்களில், வெவ்வேறு இடங்களில். அந்த பாவம் ஒரு காலம் மன்னிக்கப்படவே இல்லை. என்ன அவர்கள், நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இதை செய்துள்ளேன், நான் அதை செய்துள்ளேன், நான் பரலோக மன்னாவை புசித்தேன் எனலாம். ஆம், அவர்களும் கூட புசித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்று இயேசு கூறினார். உடன்படிக்கையை மீறி மற்றொரு தேசத்துடன் சம்பந்தம் கலவக்கூடாது என்னும் அந்த சரியான செய்திக்கு அவர்கள் வரும்போது தேவர் ஒரு ஒதுக்குபவராயிருந்தார். அவர் அந்த ஜனங்களை தனியே ஒதுக்கினார். அவர்கள் வேறு எவரோடும் சம்பந்தம் கலந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளக் கூடாது. உண்மையான சபையாகிய கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவாகிய வார்த்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் எந்த ஸ்தாபன அமைப்புடனும் ஸ்தாபனத்துடனும் விவாகம் செய்யக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுடனும் வார்த்தையுடனும் தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் போல நிலைத்திருங்கள். நீங்கள் எவ்வாறு சம்பந்தம் கலந்தால் அது தேவனிடமிருந்து நித்திய பிரிவினையை உண்டாக்கிவிடும். நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் வாசித்த வேதபாகத்தில் அது பஸ்கா பண்டிகைக்கு அருகில் அது நடந்து கொண்டிருந்தது. அது ஒரு கடினமான நேரம். ஜனங்கள் வாசல்களுக்கு புறம்பே உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் போதும் இப்படி நடந்தது. அவர்கள் வெளியே தரைகளில் படுத்திருந்தனர். சத்திரங்கள் அனைத்துமே ஜனங்களால் நிறைந்திருந்தன. அது பஸ்கா பண்டிகை. அங்கு பெரிய எதிர்நோக்குதல் இருந்தது. அந்த இடம் எதிர்நோக்குதலால் நிறைந்திருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் 5 நிமிடங்களில் அல்லது 10 நிமிடங்களில் நான் முடித்து விடுகிறேன். எல்லோருமே எதிர்நோக்குதல் நிறைந்தவர்களாக இருந்தனர். பாருங்கள், அங்கு மூவகை ஜனங்கள் இருந்தனர். பாருங்கள், அங்கு ஒரு பெரிய எதிர்நோக்குதல் காணப்பட்டது. இந்த விசித்திரமான மனிதன் இந்த பண்டிகைக்கு வருகிறார் என்று ஜனங்கள் அறிந்திருந்தனர். சிலர் அவரை நேசித்தனர், அவர்கள் அவரை விசுவாசித்தனர். சிலர் அவரை வெறுத்தனர், பெரும்பாலோர் அவரை வெறுத்தனர். ஒரு சாரார் அவரை நேசித்து வேறொரு சாரார் அவரை வெறுத்த போது இவர்களுக்கு இடையே உள்ள சாராருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. பாருங்கள், அவர்களுக்கு தெரியவில்லை. கவனியுங்கள், அந்த இடம் எதிர்நோக்குதலினால் நிறைந்திருந்தது. ஒரு சாரா அவர் அங்கு ஏறும் போது அவரை நாம் அழைப்போம், அவருக்கு நாம் வார்த்தை பரிசோதனை அளிப்போம், பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக நாம் அவர் இருப்போம், காய்பாவுக்கு முன்பாக அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது நாம் காண்போம் என்று அவர் ஏற்கனவே அதை நிரூபித்து விட்டார் பாருங்கள். ஆனால் நாம் அப்படி செய்வோம், என்ன செய்கிறார் என்று நாம் காண்போம். அந்த பெரிய தலைவர்களில் சிலர் அவரை பிடித்துக் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். அவரை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அவர் ஆசாரியிலிருந்து தவிக்கும் போது அவர் யார் என்பதை அம்பலப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மற்றொரு சாரா, அந்த மனிதனோடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நான் வியக்கிறேன் என்றார். வேறொரு சாரா, ஓ அவர் வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவரே அந்த வார்த்தை, ஓ அவரை நான் காண விரும்புகிறேன் என்றார். பாருங்கள், ஓ அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிருந்தது.
See the ones that did know him.
இப்பொழுது பாருங்கள், அவரை அறிந்து விசுவாசித்தவர்கள் எந்த வாசலில் காத்திருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தனர். பாருங்கள், அவர் எந்த வழியாய் வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பெரிய எதிர்நோக்குதல் உண்டாயிருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவரை கண்டவர் அநேகர் இல்லை. பாருங்கள், அநேகர் அவரை காணவில்லை. இன்றைக்கும் அவ்வாறு உள்ளது. அவர்களில் சிலர், அவர் ஒரு நல்ல மனிதர், ஓ அவர் எவ்வித தவறும் இல்லை, நெப்போலியன் வாஷிங்டனை போல இவரும் ஒரு நல்ல மனிதர், ஆனாலோ போதகர் என்னும் விஷயத்தில் அவர் சரியே அல்ல, அல்லவே அல்ல என்றனர். வேறு சிலர், ஓ அவர் ஒரு நல்ல மனிதர், ஓ அவர் குழம்பியுள்ளார், அவ்வளவுதான், அவர் ஒரு நல்ல நண்பர், அவரை குறித்து யாருமே தவறான எதையும் கூற முடியாது என்றனர். இன்னும் சிலர், இல்லை அவர் ஒரு பிசாசு, அதை என்னால் உங்களுக்கு கூற முடியும். மனோ தத்துவத்தினால் மனதில் உள்ளதை அறிந்து கூறுதல் போன்றவை, அது கள்ளத்திற்கு தரிசனம், அது நம்முடைய கோட்பாட்டுக்கு முரணானது, அப்படிப்பட்ட ஒன்றை நம்பாதீர்கள் என்றனர். வேறொருவர், தேவனுக்கு மகிமை, அவர் தேவன், அவரை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவரை காண்கிறேன் என்றனர். அவர்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்படித்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே காரியம், இந்த வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை லவோதிக்கியா சபையின் காலத்துக்காக. இதை கூறி நாம் முடிக்கப் போகிறோம். சிறிது நேரம் மூன்று வகையினர் அவருக்காக காத்திருந்தனர். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது, அது உண்மை. மூன்று வகையினர், கவனியுங்கள், விசுவாசிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். பாருங்கள் பாருங்கள், அவருடைய ஊழியம் அவரை சிலர் நேசிக்கவும் சிலர் வெறுக்கவும் சிலர் அவரை குறித்து வியக்கவும் காரணமாக இருந்தது. பாருங்கள், அவருடைய ஊழியம், அதை மறுபடியும் கூறட்டும், அவருடைய ஊழியம் அது என்னவா இருந்தாலும், அது என்னவென்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், அது வார்த்தையா இருந்தது. ஆனால் அவருடைய ஊழியம் அவரை சிலர் நேசிக்க காரணமாக இருந்தது. அவர்கள் அவ்வாறு செய்ய முன்கொடுக்கப்பட்டிருந்தனர். பாருங்கள், அவர்கள் அதை விசுவாசித்தனர், அவர்கள் அதை கண்டனர். அவர்களுக்கு எவ்வித நாத்தான் வேல் அங்கு வந்தபோது அவன் அந்த விதமாக அதை செய்தான் என்று அவர் கூறினார். உடனே நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா, என்னுடைய மனதில் எவ்வித சந்தேகமும் இருக்கவில்லை என்றான். சீமோன் அங்கு நின்று கொண்டு, ஓ அந்திரேயாவே, நான் வரமாட்டேன், இதையெல்லாம் நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். ஆனால் அந்திரேயாவோ, நீ வந்துதான் ஆக வேண்டும், ஒரு முறை என்னுடன் வா
என்றான்.
இயேசு அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவன் வருவதைக் கண்டு, உன் பெயர் சீமோன், யோனாவின் குமாரன் என்றார். அதன் பிறகு அவனுடைய மனதில் எந்த கேள்வியும் இல்லை. பாருங்கள், அவ்வளவேதான். அவர்கள் அங்கிருந்தனர், அவர்கள் அதை விசுவாசித்தனர், அவர்கள் அதை கண்டனர். மேசியா வரும்போது இதைத்தான் செய்வார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியதா இருந்தது. ஏனெனில் மோசே, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார் என்றார். அவர்கள் குழப்பமுற்று 400 ஆண்டுகளாக தீர்க்கதரிசி இல்லாமல் இருந்தனர். அதை நேராக்க ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி அவசியமாக இருந்தது. இதோ அவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர்களுக்கு எவ்விதமான கேள்வியும் இருக்கவில்லை. அவர்கள் குறுத்தோலைகளை கைகளில் பிடித்துக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் என்று சொல்லி காத்திருந்தனரே. நகரம் முழுவதுமே இருக்கமான நிலையில் இருந்தது. அவர்கள் ஒரு கூட்டம் மூடபக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் வாசலருகே காத்திருக்கின்றனர். மற்ற சாரார், அவர் இங்கு வரும்போது என்ன செய்வார் என்று வியக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு போலி என்று நான் உண்மையில் நம்புகிறேன். அவர் பொல்லாங்காரத்தை தவிர்க்கும்படியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அந்த பொருளை வைத்து கண்டுபிடித்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அறிவீர்கள், அப்படிப்பட்ட ஏதோ ஒன்று உங்களுக்கு தான் தெரியுமே என்றனர். இன்று அவர்கள் சொல்வது போல், ஓ அது ஒரு விதமான மனோதத்துவத்தினால் சிந்தனைகளை அறிவது, அது ஏதோ ஒன்று, இப்படியெல்லாம் அவர்களால் விளக்கம் கூற முடிகிறது. வேறொருவர், இது ஒரு பிசாசு, நீங்கள் நகரத்தில் இந்த பக்கம் இருந்து விடுங்கள், அதனுடன் எவ்வித தொடர்பு கொள்ள வேண்டாம், அந்த கூட்டத்தில் ஒத்துழைக்காதீர்கள், நீங்கள் அங்கு போக வேண்டாம், பாருங்கள் அதனுடன் நாம் எவ்வித தொடர்பு கொள்ளக்கூடாது என்றார்கள். மூ வகை ஜனங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இதோ அவர் கழுதையின் மேல் ஏறி நகரத்துக்குள் வருகிறார். அவர் என்ன செய்வார் என்று வேதம் கூறினதோ அதே விதமாக ஒரு சிறு கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்து நகரத்துக்குள் வருகிறார். கோட்பாடுகளை நோக்காதவர்கள், தேவாலயத்தை நோக்காதவர்கள், மற்ற காரியங்களை நோக்காதவர்கள், ஆசாரியர்களையும் அவர்கள் சொல்வதையும் நோக்காமல் அவரை மாத்திரம் விசுவாசித்தவர்கள் தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்து முதல் அசைவுக்காக காத்திருந்தனர். அவர்கள் வருகிற இவர் யார் என்று கேட்கவில்லை. ஓ இல்லை, யார் வருகிறது என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிந்திருந்தனர். வார்த்தை உரைத்தது என்னவென்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். புரிகிறதா? மற்ற வகுப்பினர் நகரத்தில் உள்ளதை காண்கிறீர்களா? அவர்கள் ராஜாவுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பதை கேட்டபோது இந்த மத சம்பந்தமான கலக்கம் என்னவென்று காண ஆசாரியர்கள் வெளியே ஓடி வந்தனர். ஜனங்கள் இவர் யார் என்று கேட்டனர். நண்பர்களே, அவர்கள் எதற்காக வந்திருந்தனர்? ஒரு மத சம்பந்தமான பண்டிகைக்காக.
The very God that had him to ordain this feast told him that he'd be there.
இந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க காரணமாக இருந்த அதே தேவன் அவர் அந்த விதமாக வருவார் என்று உரைத்திருந்தார். இருப்பினும் அவர்கள் இவர் யார் என்று கூச்சலிட்டனர்.
Time hasn't changed.
காலமோ மாறியிருக்கவில்லை. ஜனங்கள் அன்று போல் இன்றும் உள்ளனர். அவர் நேற்று பின்று மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 உரைக்கிறது. இதை கூறி இப்பொழுது நான் முடிக்கப் போகிறேன். அந்த கேள்வி இனி அவர்களுக்கல்ல. அவர்கள் இவர் யார் என்று கேட்டனர். ஆனால் 1964 எழும் கேள்வி இவர் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதே. இதெல்லாம் என்ன? வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களா? இவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது மனோ தத்துவத்தினால் சிந்தனைகளை அறிவதா, அல்லது வனாந்தரத்திலிருந்து எங்கோ புறப்பட்டு வந்த காட்டுத்தனமான ஒன்றா? யோவான் முன்னோடியாக இங்கு வருவான் என்று முன்னுரைத்த பிறகு யோவான் ஒரு காட்டு மனிதன். அவன் அங்கு ஜனங்களை தண்ணீரில் மூழ்கடிக்கிறான் என்று அவர்கள் கூறினது போல அவன் முன்னோடியாக இருப்பான் என்று ஏசாயா கூறினான். அவன் சரியாக அங்கிருப்பான் என்று மல்கியா கூறினான். அந்த தீர்க்கதரிசிகள் அவருக்கு முன்னோடியாக இந்த தீர்க்கதரிசி எழும்புவான் என்று முன்னுரைத்திருந்தனர். இதோ அவன் வந்தான். அவர்களோ, இவன் காட்டு மனிதன், அவரை விட்டு விலகி நில்லுங்கள், புரிகிறதா? அவனுடன் எவ்வித தொடர்பு கொள்ளாதீர்கள்
என்றனர். Just exactly what the scripture said. He had arrived in the city.
இதோ மேசியா வேதவாக்கியங்கள் கூட விதமாகவே வந்தார். அதாவது அவர் நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் ஏறி வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக நகரத்துக்குள் வருவார்.
And here stands the people at a religious
இதோ ஜனங்கள் பிலேயா மத சம்பந்தமான பண்டிகையில் நின்று கொண்டிருந்தது போல் மறுபடியும் மத சம்பந்தமான பண்டிகையில் நின்று கொண்டு இவர் யார் என்று கேட்கின்றனர்.
And today the scriptures promise for this hour, friend, is fulfilled.
நண்பர்களே, இவ்வேளைக்கென வாக்களிக்கப்பட்டுள்ள வேதவாக்கியங்கள் இன்று ஒவ்வொரு மணி நேரமும் நமது மத்தியில் நிறைவேறி வருகின்றன. இவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் தலை வணங்கும் போது இதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அன்புள்ள தேவனே, நாங்கள் அனைவரும் இதை குறித்து கவனமாக ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் கரங்களில் உள்ளது. நாங்கள் மகத்தான ராஜாவாகிய உம்மை காண்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தை நாங்கள் காண்கிறோம். இந்த மகத்தான வேலை வருவதற்காக நாங்கள் அநேக ஆண்டுகள் காத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் அந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களில் வாசம் செய்து நீர் என்ன நடக்கும் என்று உரைத்தீரோ அதே விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் காண்கிறோம். வேறொரு பக்கத்தில் சாத்தானின் கூட்டம் அபிஷேகம் பண்ணப்படுவதை காண்கிறோம். நாங்கள் வார்த்தையின் மூலம் இதை மாதிரிப்படுத்தி நாடெங்கிலும் அறிவித்து எல்லா வழிகளிலும் முயற்சி செய்துவிட்டோம். கர்த்தாவே, நீர் யாரை ஜீவனுக்கு முன்குறித்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்வது என் வேலை அல்ல, அது உம்முடைய வேலை. ஆனால் எல்லா வழியிலும் முயற்சி செய்வது என் வேலையாகும். தேவனே, எனக்கு உதவி செய்யும். இதை விசுவாசிக்கும் மற்ற மனிதருக்கும் உதவி செய்யும். கர்த்தாவே, ஒவ்வொரு கல்லையும் நீர் புரட்டி நீர் முன்குறித்திருக்கிறவர்கள் இதை கேட்கும்படி செய்யும். கர்த்தாவே, எங்கள் சந்ததியில் நீர் வருவதை காண நாங்கள் விரும்புகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு குருத்தோலை வெள்ளி, பெரிய வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு குருத்தோலை வெள்ளி வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது சபை சிலுவையில் அறையப்படும். ஆனால் நீர் சவாரி செய்து உள்ளே வரும்போது அது எங்களுக்கு வெற்றியாயிருக்கும். தேவனே, என்று நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிறு சபையை ஆசீர்வதிப்பேன். இங்குள்ள இந்த அருமையான போதகரையும் அவருடைய மகனையும் ஆசீர்வதிக்கும். சகோதரன் அவுட்லாவையும் அவருடைய மகனையும் பெரிய ஜிம்மியையும் மற்றும் சிறிய ஜிம்மியையும் இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். தேவனே, காலை வேளையில் நாங்கள் இதற்கென வரவில்லை. நான் டூசானில் இருந்து இதற்காக கத்தாவே சிலரிடம் பேசும் ஸ்லாட்டில் எனக்கு கிடைக்குமானால் அது ஜனங்கள் யார் என்று வியந்து கொண்டிருக்கும் அந்த நபரை மகிமைப்படுத்துவதற்கே என்று வேறு யாரையும் அல்ல. மனிதன் இதை செய்ய முடியாது என்று அவர்கள் அறிந்துள்ளனர். இந்த காரியங்களை அறிவது மனிதனுக்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் அறிந்துள்ளனர். இருப்பினும் ஜனங்கள் அது என்ன என்று கேட்கின்றனர். ஆண்டவரே, அது நீர் என்று நாங்கள் அறிவோம். அது பரிசுத்தாவியின் ரூபத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து. அவரே பரிசுத்தாவி. நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்திற்கு
போகிறேன்.
கர்த்தாவே, அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பத்தை எங்கள் மத்தியில் காண்கிறோம். அது வேதத்தின் முதலாம் பாகத்தில் மோசையுடன் இருப்பதை அவர்கள் கண்டனர். வேதத்தின் இடையில் பவுல் தமஸ்குவுக்கு போகும் தன்னுடைய வழியில் கண்டான். நாங்கள் அதை காண்கிறோம். இப்பொழுது அதை மறுபடியும் கடைசி காலத்தில் இங்கு நாங்கள் காண்கிறோம். மூன்று என்பது உறுதிப்படுத்தும். ஒவ்வொரு முறையும் அது செய்தியாக இருந்து வந்தது.
God may men and women no longer hold on to traditions.
தேவரே, மனிதரும் ஸ்திரீகளும் இனிமேல் பாரம்பரியங்களிலும் கோட்பாடுகளிலும் நிலைத்திராமல் அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து தங்கள் வாழ்க்கையை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்து விசுவாசித்து தத்துவத்திலும் மனித காரியங்களிலும் விசுவாசம் கொள்ளாமல் ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசமாக இருப்பார்களாக. இந்த விடுமுறை நாட்கள் உள்ள போது இப்பொழுதும் இவர் யார், அது என்ன, இதெல்லாம் என்ன என்னும் கூச்சல் உண்டாகிறது. மத சம்பந்தமான ஜனங்களும் கூட அதையே
கேட்கின்றனர்.
அது அதே கர்த்தராகிய இயேசு தமது ஜனங்களில் மாம்சமாகி அவருடைய வார்த்தையை மனவாட்டுக்காக அபிஷேகிப்பதாக அவர்களால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் தங்களை அதிகமாக லவோதிக்கேயாவுக்கு விற்று போட்டுள்ளதால் இது என்னவென்று அறியாமல் இருக்கின்றனர். ஆனால் தீர்க்கதரிசியோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினார். எனவே கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தாவே, வாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் தலைகள் வணங்கியிருக்கும் இந்நேரத்தில் உங்கள் இருதயங்களும் கூட இது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் கைகளை உயர்த்தி, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் நான் விசுவாசிக்கிறேன். நாம் இங்கு அடைந்திருக்கிறோம். நாம் மிகவும் குழப்பமடைந்து அன்று நாள் நடந்த கூட்டத்தில் கோதுமை தண்டு இவைகளை குறித்து பேசப்பட்ட போது நீங்கள் வந்திருந்தீர்கள். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இதை தொடர்ந்து நமக்கு எந்த ஸ்தாபனமும் உண்டாயிருக்கவில்லை. நான் உங்கள் போதகருடன் அடிக்கடி ஆண்டு முழுவதும் இருந்து வந்திருக்கிறேன். வழக்கமாக 2 அல்லது 3 ஆண்டுகளில் அது ஸ்தாபனமாகிவிடும். இம்முறை அது ஸ்தாபனமாகவில்லை. அது ஸ்தாபனமாக முடியாது. உமி அதை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் கிடையாது. கோதுமை உருவானது ஊழியமானது தொடக்கத்தில் இருந்த விதத்துக்கு திரும்பிவிட்டது. நண்பனே, அது நமது மத்தியில் இயேசு கிறிஸ்து. அது ஒரு மனிதன் அல்ல, ஆனால் கிறிஸ்து இயேசு என்னும் மனிதன் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களில் அவர் ஒரு பாகமாகவும் நீங்கள் அவர்கள் ஒரு பாகமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதாகும். இன்று நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஆவியின் அபிஷேகம் இன்னும் பெறாதவர் இது யாராகிலும் உண்டா? இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாமே, நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஒருமுறை நான் கூச்சலிட்டேன் எல்லாம் அது மிகவும் நல்லது. நான் ஒருமுறை அந்நிய பாஷை பேசினேன் அது மிகவும் நல்லது. ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது இன்னும் அதுவல்ல. நீங்கள் கூச்சலிட்டு அந்நிய பாஷை பேசி அதே சமயத்தில் எப்படி வார்த்தையை மறுதளிக்க முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றதன் அடையாளம் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஒவ்வொரு காலத்திலும் அது வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாகவே இருந்து வந்துள்ளது. ஆவியின் கடிகள் என்று வரும்போது அந்த ஆசாரியர்கள் இயேசுவை எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல்கள் மிஞ்சினவர்களாய் இருந்தனர். அவர்கள் மிருதுவாயும் அமைதியாயும் சாந்த குணம் உள்ளவர்களாயும் தாழ்மை உள்ளவர்களாயும் இருந்தனர். இவரோ சபைகளை சின்னாபின்னமாக்கி அவர்களை உதைத்து ஜனங்களை கிழித்தெறிந்து அவர்களை புல்லின் கீழ் உள்ள பாம்புகள் என்று அழைத்து இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்தார் பாருங்கள். ஆனால் அவர் அந்த வார்த்தையாயிருந்தார். அவரே அந்த வார்த்தையாயிருந்தார். அதுதான் தேவனை விசுவாசியுங்கள். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள். நீங்கள் இன்னும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் இங்கு தொட்டி உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம் என்று நீங்கள் அறியும்படி செய்து அதற்கு நீங்கள் ஆமேன் என்று உரைத்து உங்கள் முழு இதயத்தோடும் அதை விசுவாசிக்கும்படி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியை நீங்கள் இன்னும் பெறாமல் இருந்தால் இன்று காலையில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் சினங்களை விதமாக நடந்து கொள்ள செய்யும் இவர் யார் என்று கேட்க மாட்டீர்கள். அது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அனுபவத்தை நீங்கள் பெறாமல் இருந்தால் சகோதரன் பிரணாமே, உங்கள் ஜபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். என் கையை நான் உயர்த்துவேன் என்று சொல்வீர்களா? நீங்கள் நான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அது அருமையானது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அருமையானது.
Oh God is the music sweetly playing. Oh he's one.
ஓ தேவனே, இசை இனிமையாக இசைக்கப்படும் இவ்வேளையில் ஓ அவர் அற்புதமானவர். நிச்சயமாக ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் அழிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னால் ஜெபிக்க மாத்திரமே முடியும். எனக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்காக கேட்பதற்கு மாத்திரமே.
They raised up their hands. I'm doing as I promised them to.
அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார். நான் அவர்களுக்கு வாக்களித்தபடி செய்கிறேன். இந்த பெரிய அனுபவத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி அல்ல, ஆனால் ஒரு உண்மையான அனுபவத்தை.
Meeting God like Moses did there.
மோசே ஷெக்கினா மகிமையில் அவரை வனாந்தரத்தில் சந்தித்தது போல தேவனை சந்திக்கவும். அங்கு மாத்திரமல்ல, அந்த வார்த்தையிலிருந்து விலகி செல்லாமல் அதனுடன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கவுமே ஆகும். தேவனே, இக்காலையில் அதை ஒவ்வொருவருக்கும் அருளும். தேவனே, இன்று எங்கள் மத்தியில் வியாதி உள்ளது. நீர் அதை சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி உள்ள நபரையும் சுகம் தேவையுள்ள ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும். கர்த்தாவே, இதை அருளும். அவர்கள் இப்பொழுது உம்முடையவர்கள். அவர்களை உம்மிடம் இயேசுவின் நாமத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். நான் வருந்துகிறேன். நான் 2 மணி நேரம் நின்று விட்டேன். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு மாலை முழுவதும் உள்ளது. நீங்கள் வீடு சென்று ஓய்வெடுத்து சிறிது நேரம் உறங்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை மறந்து விடாதீர்கள். என் இருதயத்திலிருந்து நான் உங்களிடம் கூறியுள்ளேன். அது விசித்திரமாக ஒலிக்கிறது என்று நான் அறிவேன். சில நிமிடங்களுக்கு முன்பு நான் பீனிக்ஸுக்கு உங்களிடம் வந்தபோது வியாதியஸ்தரின் சுகத்திற்காக விசுவாசம் உள்ள ஜபத்தை ஏறெடுத்தேன். அதை நான் விளக்கவே இல்லை, அதை விளக்க நான் விரும்பவில்லை. ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று நான் கவனித்து வந்தேன். போலியான காரியங்கள் எழும்புவதை கவனித்து வந்தேன். அதை கவனித்தது எனக்கு மிகப்பெரிய காரியமாயிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த அடையாளம் உறுதிப்படுத்தப்படும் செய்தியுடன் உங்களிடம் வந்திருக்கிறேன். சபை என்ன இல்லை, அது ஸ்தாபனமாகவே இல்லை. ஆனால் இந்த எடுப்புதலின் விளைவாக ஸ்தாபனங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவைகள் என்ன செய்தன? அவைகள் நேரடியாக லவோதிக்கியாவுக்குள் சென்றன. கோடிக்கணக்கான டாலர்கள் அதற்காக செலவழிக்கப்பட்டது. அவர் பெரிதும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகி கோடிக்கணக்கான டாலர்கள் பெரும்பாலுமுள்ள சொத்துக்களை பெற்றிருக்கிறார். ஆனால் செய்தியை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் இல்லவே இல்லை. அவர்கள் அதை புறக்கணிக்கின்றனர். அது என்ன? உமி கோதுமையிலிருந்து விலகி சென்று விட்டது. இப்பொழுது கோதுமை மணி குமாரனின் சமூகத்தில் கிடந்து முழு சுவிசேஷமாக மாறி எஜமானுக்கென்று பொன்னிற மணியாக மாற அது அப்படியாக வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? எவ்வாறாயினும் இவர் யார்? இவர் யார்? அது மனிதனாக இருக்கக்கூடுமா? அது சபையாக இருக்கக்கூடுமா? அது ஸ்தாபனமாக இருக்கக்கூடுமா? அது நேற்று என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் இப்பொழுது வைக்கிறேன். இப்படிப்பட்ட வெற்றிகர செய்திக்கு பிறகு ஒரு சிறு ஆராதனையுடன் சகோதரியே, இங்குள்ள சிறு பாடற்குழு பாடுவதற்கென நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் பாடலுக்கு இங்கே எங்களுக்கு ஒரு சுருதி கொடுப்பீர்களா? அந்த பழைய பாடல் உங்களுக்கு தெரியுமா? நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவரை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை குளிர்ந்த இருண்ட கல்வாரியிலே. இந்த பாடலை என்னுடன் சேர்ந்து பாடுவீர்களா? இப்பொழுது நீங்கள் எல்லோரும் அப்படியே ஒரு ஆராதனை, அப்படியே அவரை என்னோடு கூட ஆராதியுங்கள். நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தொலைக்காட்சியை போல் அவர் உங்கள் அறையில் இருக்கிறார். முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரியிலே. அதன் அர்த்தம் என்னவென்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்களால் உணரப்படுகிறதா? அவர் என்ன செய்தார் என்பதின் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன், அவரை நான் காணவில்லை, ஆனால் அவர் இங்கிருக்கிறார். ஒரு சிறு தொலைக்காட்சி பெட்டி என்னிடம் உள்ளது. என் இருதயத்தை பிரகாசிக்க செய்யும் சிறிய ஒன்று அது அவரை பிரதிபலிக்கிறது என்பதை நான் அறிவேன். அவர் இங்கிருக்கிறார். என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரியிலே. இப்பொழுது இந்த பாடலை நாம் மௌனமாக பாடும்போது இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் என்னவா இருந்தோம் என்று காணும்போது நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். ஞாபகம் கொள்ளுங்கள், நான் கத்தோலிக பூர்வீகத்தை கொண்டவன். பாருங்கள், நாம் பல ஸ்தாபனங்களை சேர்ந்த கலந்த கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது நாம் வெளிவந்து விட்டோம். நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடையவர்கள். இதை நாம் இப்பொழுது பாடும் போது நாம் திரும்பி மற்றவர்களுடன் கரங்களை கொடுக்குவோம். நீங்கள் எழுந்திருக்க வேண்டியதில்லை. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக சகோதரியே என்று நாம் கை குலுக்கும் போது கூறுவோமாக. ஒரு உண்மையான கிறிஸ்தவ சூழ்நிலையில் தேவன் தொடர்பு கொள்ளப்பட விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீர்கள் அல்லவா? அவரை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தொழுகைக்குரியவராய் இருக்கிறார், அவரை நாம் தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். அதை நாம் எப்படி செய்வோம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பாராட்டுங்கள். இவைகளை நீங்கள் செய்யும் போது எனக்கே செய்தீர்கள். இப்பொழுது இந்த பாடலை நாம் பாடி ஒருவரோடு ஒருவர் கரங்களை கொடுத்து ஆராதிப்போம். முந்தியவர் தேவன் கூட ஆசீர்வதிப்பாராக. ஓ, நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரியிலே. அது உங்கள் இதயத்தில் கொடுத்து விட்டு எரிகிறதா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே நல்லுணர்வு தரக்கூடிய ஏதோ ஒன்று அங்கு உள்ளதா உங்களுக்கு தெரியுமா? அதை வெளியே எடுத்து கட்டி தழுவ வேண்டும் என்பது போல் தோன்றுகிறது. உங்களுக்கும் அத்தகைய உணர்வு உங்கள் இதயத்தில் உள்ளதா? அது உங்களிடத்தில் இல்லை என்றால் நண்பனே ஜாக்கிரதையாயிரு. அங்கு உண்மையான அன்பு இராவிட்டால், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு இல்லாவிட்டால் பாருங்கள், நீ ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அது ஒரு பாடலாக மாத்திரமல்ல, ஆனால் ஒரு உண்மையாய் அமைய வேண்டும். முதலில் அவர் என்னை நேசித்தார் இல்லாவிட்டால் என்று நான் எங்கிருப்பேன்? எனக்கு 55 வயதாகிறது, என் வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போகும். பாருங்கள் நான் என்ன சம்பாதித்தார் என்று சகோதரன்றோ, நீங்கள் என்ன? அந்த சாட்சியை நீங்கள் கேட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டார், அவருடைய தெய்வீக வல்லமையினால் ரட்சிக்கப்பட்டு புதிய உயரத்துக்கு ரட்சிக்கப்பட்டு சென்றேனே. இப்பொழுது என் வாழ்க்கை இனிமையாகவும் என் சந்தோஷம் பூரணமாயும் உள்ளது, ஏனெனில் நான் ரட்சிக்கப்பட்டேனே. உனக்கு எப்படி தெரியும்? நான் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன் என்று என் ஆவி அவருடைய வார்த்தையுடன் கூட சாட்சியிடுகிறது. அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு நன்றி. அது எனக்கு நல் உணர்வை தருகிறது. வீடு போன்று நீங்கள் உணர்கிற ஒரு இடத்திற்கு வருவதற்கு எனக்கு பிரியும். எனக்கு பிரிந்து செல்ல கடினமாய் உள்ளது. நான் சிரித்துக் கொண்டே கடிகாரத்தை பார்க்கிறேன். என் மகள் அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னை பார்த்து தலையசித்து தலைகுனிந்து கொள்கிறார். அங்கு உட்கார்ந்திருக்கும் என் மகன் எதற்காக இன்னும் பேசிக் கொண்டே போகிறீர்கள் என்று கேட்கிறான். எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இங்கு உட்கார்ந்து கொண்டு எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஐக்கியம் என்றால் பிரியும், உங்களுக்கு தெரியும். அது எனக்கு அநேக இடங்களில் கிடைப்பதில்லை, அது உங்களுக்கு தெரியும். அது நாளடைவில் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அங்கு செல்ல நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன். பாருங்கள், என்றாவது ஒரு நாள் என் கடைசி பிரசங்கத்தை முடித்துவிட்டு வேதாகமத்தை கடைசியாக மூடிவிடுவேன். அப்பொழுது ஒரு சிறு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன். நான் சென்ற பிறகு என்னை சந்திக்க நீங்களும் என்றாவது ஒரு நாள் வருவீர்கள். நீங்கள் மேலே வரும்போது நாம் எல்லோரும் நித்திய காலமாக உட்கார்ந்து கொண்டு சகோதரர் கால் குறினது போல என்னென்றுமாய் வாழ்வோம். இப்பொழுது பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் ஒன்று செய்யும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நீங்கள் பகல் உணவுக்கு செல்லாதபடி உங்களை பிடித்து வைத்து விட்டேன். பாருங்கள், சற்று முன்பு சகோதரர் அவுட்லா ஒன்றை செய்துவிட்டார். எனக்கு பிடிக்காத ஒன்றை அவர் செய்வது அபூர்வமே, ஆனால் எனக்காக அவர் காணிக்கை எடுத்தார். பாருங்கள், உங்களில் ஒருவர் அந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு கதவருகில் இருப்பாரானால் நீங்கள் அந்த காசை பெற்று உங்கள் பகல் உணவை அதை கொண்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வெகுமதி. பாருங்கள், நீங்கள் அப்படி செய்யுங்கள். பாருங்கள், அது நன்றாயிருக்கும். அவர் ஒரு இனிமையான மனிதர். அவர் எப்பொழுதுமே, அவர் ஒருபோதும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறொன்றும் அவருக்கு இல்லை. அது அவருடைய முறை. இங்கு சிலர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பெயரை சொல்ல எனக்கு விருப்பமில்லை. அப்படி செய்வதனால் அவர்களுடைய மனது புண்படக்கூடும். சற்று முன்பு மகிமைக்குள் பிரவேசித்த ஒரு விலையேறப்பட்ட சகோதரன் இருந்தார். அவருடைய விருப்பம் எனக்கு காடுகள் என்றால் பிரியம் என்று அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் எனக்கு ஒரு கரடுமுரடான பாதைகளில் செல்வதற்கான ஜீப் என்ற பொறிவண்டி வாங்கிக் கொடுக்க விரும்பினார். அதற்கு நான் சம்மதிக்கவில்லை. அவர் மறைந்த பிறகு அவருடைய மனைவிக்கு அப்படி செய்ய வேண்டும் என விருப்பம் இருந்தது. அவளையும் அதை செய்ய நான் சம்மதிக்கவில்லை. ஆனால் மற்ற பையன்கள் ஒன்றாக சேர்ந்து இங்கு வந்து மற்றொரு முறை சகோதரர்கள் சபைக்கு வருகிறவர். அவர் சகோதரன் நாமே நான் மணல் வண்டிகளை செய்கிறவன் என்றார். உங்களுக்கு தெரியும், மோட்டார் வாகனத்தினால் எடுக்கப்படும் வண்டிகள், நீங்கள் ஹாக்ஸ் என்று அழைக்கும் வண்டி. அவர் அவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்றார். அவரை நான் அதை செய்ய சம்மதிக்கவில்லை. இந்த பையன்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் ஒரு ஜீப்பையும் ஒரு மணல் வண்டியையும் செய்து கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒன்றை நான் கண்டதே இல்லை. அன்றிரவு டூசானில் கூட்டம் முடிந்தவுடன் அவர்கள் அதை ஓட்டிக்கொண்டு என்னிடத்துக்கு கொண்டு வந்து, இது ஃபீனிக்ஸ் மக்கள் அளிக்கும் ஒரு வெகுமதி என்றனர். பாருங்கள், அவர்கள் தங்கள் பெயரை தனியாக கூறவில்லை. ஓ, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நீங்கள் பாருங்கள் என்றனர். அது, ஓ, நான் பரலோகத்துக்கு செல்லும் போது இப்படிப்பட்டவர்களோடு வாழ்வேன் என்று அறிவேன். அது எனக்கு மிகவும் அருமையானதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்டவைகள், இந்த சிறு இப்படிப்பட்டவை. இங்குள்ள சகோதரன் அவுக்லாவிடம் நான் அதே விதமான உணர்ச்சி கொண்டவனாக இருக்கிறேன். அவர், பாருங்கள் சகோதரன், நான் இங்க எங்காவது சென்று உமக்கு பிடிக்கும்படியான ஏதாவது இடத்துக்கு சென்று உம்மிடம் அளவலாவி இயேசுவை குறித்து பேசலாம் என்பார். ஜனங்கள், பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகள் அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து அளவலாவி ஐக்கியம் கொள்ள விரும்புவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த காணிக்கை எனக்கு வேண்டாம். சகோதரனே, சகோதரியே, என் சபை எனக்கு $100 வார சம்பளம் தருகிறது. அது எனக்கு போதுமானதாக உள்ளது. அதை நான் பாராட்டுகிறேன். உங்கள் யாருக்காகிலும் பகல் உணவு வேண்டுமானால் பாருங்கள், யாராயிலும் ஒருவர் கதவண்டையில் இருப்பார். என் கணக்கில் பகல் உணவை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், அது மிகவும் நன்றாயிருக்கும். உங்களில் சிலரை உங்கள் பகல் உணவிலிருந்து நான் பிடித்து வைத்து விட்டேன். அவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும், ஏனெனில் நான் அவரில் ஒரு பாகமாக இருக்கிறேன். பாருங்கள், ஆமென். ஆகையால் தான் நான் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம். வரப்போகும் கூட்டங்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அருகில் இருக்க நேர்ந்தால் வருவதற்கு ஞாபகம் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் வரவேற்பு உள்ளது. எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபம் தேவைப்படுகிற நபர் நானே, நானே. நீங்கள் ஜெபிப்பீர்களா? எனக்குள்ள பாரத்தை, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை, எனக்கு முன்னால் என்ன வைக்கப்பட்டுள்ளன என்பதை எத்தனை பேர் உணர்கின்றீர்கள்? அப்பாலிருந்து என்ன வரப்போகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? மற்ற காரியங்கள் வருகிறதை என்னால் எப்படி காண முடிகிறதோ அதே விதமாக இதையும் என்னால் காண முடிகிறது. என்ன வரப்போகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், ஆனால் அதை குறித்து பேச நேரமில்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை குறித்து நாம் பேசுவோம். நாளைய தினம் அதற்காக கவலைப்படும். பாருங்கள், நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்பதற்கு உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? சரி, தேவன் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் ஆராதனையை உங்களுடைய அருமையான போதகர் சகோதரர் ஜிம்மி அவுட்லாவிடம் ஒப்படைக்கப் போகிறேன். சகோதரர் ஜிம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.